கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விழிப்பு ஜெபத்துக்கு ஆதாரமாக சில வசனங்களை நம்ம தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:4-5 வசனங்கள்.
ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான்.
ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். Behold, the lion of the tribe of Judah, the root of David, hath prevailed to open the book and loose the 7 seals thereof. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆங்கில பைபிளில் ப்ரிவைல்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ப்ரிவைல்டு என்றால் போராடி மேற்கொள்ளுவது. போராடி அவர் மேற்கொண்டிருக்கிறார். The root of David, the line of Judah, hath prevailed to open the book. அந்த புஸ்தகத்தை திறக்க வேண்டும் என்றால் ஜெயம் கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், போராடி ஜெயத்தை பெற்றால்தான் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியும். மற்றபடி அந்த புஸ்தகத்தை திறக்க முடியாது. யோவான் மிகவும் அழுகிறான். ஏனென்றால் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனாயிலும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதபடியால் நான் மிகவும் அழுதேன். அந்த புஸ்தகத்தை ஒருத்தராலும் திறக்க முடியாது, அதை பார்க்கவும் கூட முடியாது. வானத்திலாயிலும் பூமியிலாயிலும் பூமியின் கீழாயிலும் ஒருவனாயிலும் அதுக்கு பாத்திரவானாக இல்லாதபடினாலே யோவான் மிகவும் அழுகிறான். ஏன் அந்த புஸ்தகத்தை திறக்கவில்லை என்றால் என்ன நடக்கும்? The breach between the 7 church ages and the 7 seals என்றதான செய்தியில என்ன சொல்லுகிறார் என்றால், John started crying. யோவான் அழ ஆரம்பித்தான். Because no one was worthy and no one could even look at the book. ஒருவராயிலும் பாத்திரவான் இல்லை, ஒருவராயிலும் அந்த புஸ்தகத்தை பார்க்கவும் தகுதி இல்லை. John wept because no one could do it and everything was lost. அந்த புஸ்தகம் திறக்கவில்லை என்றால் எல்லாமே அழிந்து போகும். எல்லாம் அழிந்து போகும்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்க 700 கோடி மக்களும் இழக்கப்பட்டு போவார்கள். மரித்து போன பசுத்தவான்களும் இழக்கப்பட்டு போவார்கள். எல்லாத்துக்குமே முடிவு ஏற்படும், எல்லாத்துக்குமே அழிவு தான் ஏற்படும். அந்த புஸ்தகத்தை திறந்தால்தான் எல்லாருக்கும் மீட்பு வரும். உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கெல்லாம் மீட்பு அப்பந்தான் வரும். மரித்து போன பசுத்தவான்களுக்கும் ரெசரக்ஷன் வரும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துக்கே மீட்பு அப்பொழுது தான் வரும், அல்லது எல்லாமே அழிஞ்சு போகும். அந்த புஸ்தகத்தை திறப்பது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. உலகத்து மக்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா, அல்லது டினாமினேஷன் பீப்புளுக்கு இதை பற்றி ஏதாயிலும் தெரியுமா, அல்லது மெசேஜில் இருக்கிற சில பிலீவர்ஸ் சில பாஸர்களுக்கு இதை பற்றி தெரியுமா? அதனுடைய அருமை தெரியாது. புஸ்தகத்தை படித்தாலும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தலை தருதில்லை. உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. நீங்கள் இங்கே சொல்லப்படுகிற மெசேஜை கவனமாக கவனித்தா உங்களுக்கு எல்லா சத்தியமும் தெளிவாக புரியும். அப்பொழுது உங்களுக்கு ஃபெய்த் வரும். அந்த ஃபெய்த் வந்து பெர்ஃபெக்ட் அடையும் பொழுது நீங்கள் ராப்சரில் பங்கு பெறுவீங்க. டோன்ட் வீப் ஜான், மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், நீ அழாதே யோவானே, நீ அழாதே. டோன்ட் பி புரோக்கன் ஹார்ட்டட், உன் இருதயமானது உடைய வேண்டாம். டோன்ட் வீப். ஸோ த லயன் ஆஃப் த ட்ரைப் ஆஃப் ஜூடா, யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் மேருமானவர் புஸ்தகத்தை திறப்பதற்கு அவர் பாத்திரனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ப்ரிவைல், ப்ரிவைல் என்றால் ஓவர் கம் என்று அர்த்தம். அவர் எங்கே அவர் ஜெயித்தார், அவர் ஜெயம் கொண்டால்தான் அவர் வந்து புஸ்தகத்தை வாங்க முடியும். யாருமே ஜெயிக்கலை, எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் ஜெயம் கொள்ளவில்லை, பாபத்தை ஜெயிக்கவில்லை, சாத்தானை ஜெயிக்க முடியவில்லை, உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஏதோ சில பாயிண்ட்ஸில் எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. எல்லா பரிசுத்தவான்களும் சில பாயிண்ட்ஸில் ஃபெயில் ஆயிருந்தாங்க, முற்றிலுமாக ஜெயம் கொள்ளவில்லை. அந்த புஸ்தகத்தை போய் வாங்கி அதை திறக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஜெயம் கொள்ள வேண்டும். எல்லாருமே ஆதாம் மூலம் ஆதாமில் இருந்து வாழ்ந்த எல்லா பசுத்தவான்களும் சம் பாயிண்ட்ஸில் அவங்க ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. அதனால் அவங்க பாத்திரவான்கள் கிடையாது. பல்லோகத்தில் இருக்கிற தேவதூதர்களும் பாத்திரவான்கள் கிடையாது. ஆனால் ஒரே ஒருத்தர் தான் பாத்திரவானாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். எங்கே அவர் ஜெயித்தார்? இந்த கார்டன் ஆஃப் கெத்செமேன். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாத்திரராயிருக்கிறார். அவர் தான் யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் தான் தாவீதின் சந்ததியை சேர்ந்தவர், ரூட் ஆஃப் டேவிட், தாவீதின் வேறுமானவர். அவர் எங்கே, அவர் வந்து எங்கே அவர் ஜெயித்தார், எங்கே ஜெயித்தார் என்றால் கெத்செமேனில் அவர் ஜெயித்தார். இந்த கார்டன் ஆஃப் கெத்செமேன், when his blood dropped down out of his face, he was overcoming. பிரதர் விதமாய் சொல்லுகிறார். கெத்செமேனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது முகத்திலிருந்து அந்த இரத்த வேர்வை விழும் பொழுது அப்பொழுது அவர் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. கார்டன் ஆஃப் ஏடனில் ஏவாள் தோல்வி அடைந்தாள். ஆடம் அண்ட் ஈவ் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்பொழுது கார்டன் ஆஃப் கெத்செமேனில் ராத்திரியிலே அவர் ஜெபிக்கும் பொழுது இரத்த வேர்வையானது விழும் பொழுது அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜெயத்தை பெற்று விட்டார். ஹல்லேலூயா. ப்ரீவைல். அதனால் அவர் மாத்திரம்தான் அந்த புஸ்தகத்தை வாங்க முடியும், வேற யாரும் புஸ்தகத்தை வாங்க முடியாது. புஸ்தகத்தை வாங்கலைன்னா 1963 அவர் புஸ்தகத்தை வாங்கியிருக்கிறார். அதை வாங்கலைன்னா எல்லாமே இழக்கப்பட்டு போகும். இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் அழிஞ்சு போவாங்க. எல்லோரும் பாதாளத்துக்கு தான் போய் சேரணும். இதை மறித்து போன பரிசுத்தவான்களுக்கு ரெசரேஷன் கிடையாது. எல்லாமே இழக்கப்பட்டு போகும். அதனால தான் யோவான் அங்கே அழுகிறான். எல்லாமே வேஸ்ட் ஆயிரும், எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் அது மீட்கப்பட வேண்டும் என்றால் ஒருவர் வந்து ஜெயிக்க வேண்டும். ஆமேன். அவர்கிட்ட எந்த ஃபெயிலியரும் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அவர் எல்லாத்தையுமே ஜெயிக்க வேண்டும். ஜெயித்தால்தான் அவர் அந்த புஸ்தகத்தை வாங்க முடியும். ஆமேன். அல்ல, ஹி ப்ரிவைல்ட் மீன்ஸ் ஹி ரெஸ்டில் வித் அண்ட் ஹி ஓவர்கம். அவர் வந்து அங்கே மல்யுத்தம் செய்தார், அங்கே அவர் போராடினார், போராடி தான் அவர் ஜெயித்தார். எங்க? கார்டன் ஆஃப் கெத்செமேன். த கார்டன் ஆஃப் கெத்செமேன், பிளட் டிராப் டவுன் ஹிஸ் ஃபேஸ். அவருடைய முகத்திலிருந்து ரத்தம் வந்து வேர்வையாக அது விழுந்தது. ஹி வாஸ் ஓவர் கமிங். சொல்லுகிறார், ஹி வாஸ் ஓவர் கமிங் இன் கெத்செமேன். கெத்செமேனிலே ஜெபித்தார். இப்பொழுது நம்ம கெத்செமேனுக்கு வந்திருக்கிறோம். நாமும் ராத்திரி வேளையில் வந்திருக்கிறோம். நாமும் கூட ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆமேன், ஆமேன். இது ஒரு கெத்செமேன். இந்த கல்வாரி ஒரு கெத்செமேனாக இருக்கிறது. இந்த ராத்திரி வேளையானது ஒரு கெத்செமேனாக இருக்கிறது. இதே போல் ராத்திரி வேளையிலே கெத்செமேனே தோட்டத்திலே இயேசு ஜெபித்தார், தனியாக போராடினார், அங்கே அவர் வந்து ஜெயித்தார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு அது தெரியுமா? தெரியாது. அவர் தனியாக போராடி கொண்டிருக்கிறார். ஒரு கார்டனில் அவர் கெத்செமேனில் போராடி கொண்டிருக்கிறார். உலகத்துக்கு அது தெரியாது. பிரசங்கத்தை கடைசி வரைக்கும் நல்லா கவனிங்க. எல்லா பிரசங்கமும் ஆவிக்குரிய பிரசங்கம்தான். எதுவுமே தேவையில்லாத பிரசங்கம் கிடையாது. நான் ரொம்ப தியானம் பண்ணி ரொம்ப யோசித்து தான் ரொம்ப பிரயாசப்பட்டு தான் மெசேஜ் ஆயத்தம் பண்ணுகிறோம். அவர் சொன்னால் சும்மா இருப்பாரு, நம்ம கூப்பிட்டா வருவார் அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அவருக்கு என்ன வேலை இருக்குன்னு சிலர் நினைப்பாங்க. எனக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண தான் அதிக டைம் தேவை. மெசேஜுக்கு மேலே நான் மெசேஜ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அது வந்து பிரயோஜனமான செய்தியாக இருக்கணும், ஆவிக்குரிய செய்தியாக இருக்கணும், பைபிளிக்கலாக இருக்கணும். எல்லாமே பைபிள் வசனத்தின்படி இருக்கணும், அது ப்ரோஃபட் ரெவலேஷன் படி இருக்கணும். அதனால் அந்த பிரயாசம் வந்து ஆவிக்குரிய பிரயாசம், அதுக்கு பலன் உண்டு. நல்லா அவ்விதமான செய்தியை வந்து கொடுக்கும் பொழுது நீங்களும் கவனமாக கவனிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பாஸ்டர் என்ன அர்த்தம் சொல்லுகிறார், என்ன தீமில் பேசுகிறார், அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தப்பட்டது என்பதை கவனமாக கவனிக்க வேண்டும். He was overcoming as a man. அவர் ஒரு மனிதனாகவே அவர் ஜெயிக்கிறார். காடுங்க லெவலில் கிடையாது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது He was both man and God. He was a perfect man. He was a perfect God. அவர் பரிபூர்ண மனிதனாகவும் பரிபூர்ண தேவனாகவும் இருந்தார். இப்பொழுது கெத்செமனேக்கு போகும் பொழுது அவர் எப்படி மேனாகவே போகிறார். கல்வாரியை சந்திக்கும் பொழுது காடுங்க லெவலில் இல்லை, மேனுங்க லெவல்லையே அவர் அதை சந்திக்கிறார். உங்களை போல என்ன போல ஒரு மனுஷனாகவே அதை சந்திக்கிறார். அப்படி அவர் ஜெயிக்கிறார். அவர் காடு, அவர் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவர் மனுஷனாகவே அங்க ஜெயிக்கிறார். ஜெயித்து தான் அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்ததுனாலே, கல்வாரியிலே ஜெயித்ததுனாலே, கெத்செமனேயிலே ஜெயித்ததுனாலே அவர் வந்து அந்த புஸ்தகத்தை வாங்க முடிகிறது. மற்றபடி அந்த புஸ்தகத்தை அவர் வாங்க முடியாது. உலகத்தில் ஒருத்தரும் அந்த புஸ்தகத்தை வாங்க முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரமே வாங்க முடியும். அதை வாங்குவதற்காக அவர் கெத்செமனேயிலே போராடினார். என்ன இதுலன்னா, மேனுங்க லெவலில் போராடுகிறார். ஒரு மனுஷனாகவே அவர் போராடி அவர் ஜெயித்தார். இப்பொழுது எப்படி கெத்செமனே ஜெயித்தாருங்கிறத மத்தேயு 26 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 36 வசனத்தை வாசிக்கலாம். 36-37.
அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜபம் பண்ணுவாலும் நீங்கள் இங்கே உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜபம் பண்ணினார். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா?
ராபோஜினாரன் நடந்து விட்டது. வியாழன் இரவிலே ராபோஜினாரை நடந்துவிட்டு சோத்திர பாட்டை அவர்கள் பாடி ஒலிவு மலைக்கு போகிறார்கள். ஒலிவு மலைக்கு போகும் பொழுது இப்பொழுது 11 சீசர்கள் தான் போறாங்க. ஒருவனை வந்து நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய்யன்னு சொல்லிட்டார். அவன் அவரை காட்டி கொடுப்பதுக்காக பிரதான ஆசாரியை கூட்டிக் கொண்டு வரும்படியாக போய்விட்டான். இப்பொழுது இயேசுவும் அவருடைய 11 சீசர்களும் அங்கே ஜபம் பண்ண போகும் பொழுது கெத்செமனே என்ற தோட்டத்துக்கு போகிறார்கள். அங்கே ஒலிவ மரங்கள் வாழ்ந்திருக்கிறது, மவுண்ட் ஆலிவ்ஸ். அந்த ஒலிவ மரங்களுக்கு இடையிலே போய் அங்கே அவருக்கு ஜெபம் பண்ணக்கு ஒரு தனி இடம் இருக்கிறது. அந்த இடத்துல போய் வழக்கம் போல் அவர் ஜெபம் பண்ணுவார். அது ஒரு சில ரெண்டு மரங்கள் அப்படி வளர்ந்துருக்கலாம், அப்படி ஒரு ஷேட் அங்கே இருக்கலாம், ஒரு பாதுகாப்பான மறைவான இடம் இருக்கலாம். அந்த இடத்துல போய் அவர் வழக்கமாக ஜெபிப்பது போல ஜெபிக்க போகிறார். 8 பேரை பார்த்து, நீங்க இங்கே இருங்க, நான் சற்று அப்புறம் போய் நான் ஜெபிக்க போகிறேன். பின்பு அவருடைய இன்டிமேட் டிசைபிள்ஸ் பேதுரு, யாக்கோபு, யோவான் அந்த 3 சீஷர்களையும் கூட்டி கொண்டு போய், நீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அவங்கள தனியா வைக்கிறார். நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கு. என்ன சொல்லுகிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு, மை சோல் இஸ் எக்ஸீடிங்லி சாரோஃபுல் ஈவன் அன்டு டெத். எக்ஸீடிங்லி என்ன, அதிகமான, இதை மிகவும் அதிகமாக துக்கம் கொண்டிருக்கிறேன். மரணத்துக்கு ஏதுவான வேதனை இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய மனசில் சில காரியங்களை பார்க்கும் பொழுது அப்படியே வேதனைப்படுவோம். ஒன்றும் செய்ய முடியாது, வேதனை தான் பட முடியும். நம்ம மனசில் இருக்க வேதனை வந்து ஆண்டவருக்கு தான் தெரியும். அதே போல் வேதனைப்படுவது, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது அப்படியே வேதனைப்படுறோம். நம்ம ஈரக்கொலை வந்து நடுங்கும். அவிதமான ஒரு சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து அங்க வந்தது. உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகள் வந்து அப்படியே வேதனைப்படுகிறது. மரணத்துக்கு ஏதுவான நான் வேதனை கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்னா, எனக்காக நீங்கள் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும், எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ண வேண்டும். நான் வந்து தனியாக என்ன போராடுவது கடினமா இருக்கிறது, எனக்காக நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி அவங்கள விட்டு சற்று அப்புதோறு அப்புறம் போய், இத பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று அவர் ஜெபம் பண்ணினார். ஓ மை ஃபாதர், இப் இட் பி பாசிபிள் லெட் திஸ் கப் பாஸ் ஃப்ரம் மீ, நெவர்தலஸ் நாட் ஆஸ் ஐ will but as thou wilt, en sithathin padi alla ummude sithathin padi aagattum. Indha paathiram indha vidhamana siluvai sandhikka vendiya indha sambhavamanadhu neenga ponaal neengattum, aanalum en sithathin padi alla ummude sithathin padi aagakadavathu endru avar solugira. Ividhamaga jaam panni vittu thammude seesaralai vandu paarkirar, avanga nalla thoongikittu irukanga, thooka mayakkathila irukanga, aalndha nithra thookam avala iluthukittu podu. பல நேரத்தில் தூங்கினோம்னா உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதுதான் ஆழ்ந்த நித்திரை. அப்படி தூங்கினா தான் பிரெயின்லாம் ரெஸ்ட் ஆகும், அதுதான் நல்ல தூக்கம். ஆனால் அதை வந்து ஒரு ஆபத்து நேரத்தில் அப்படி தூங்கலாமா? ஆபத்து நேரத்தில் தூங்கக்கூடாது. எவ்வளோ தூக்கம் வந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறார், மற்ற நாளில் அப்படி தூங்கினா பரவாயில்ல. இந்த நேரத்தில் எனக்காக ஜெபிங்க, நான் இவ்விதமான துக்கத்தோடு இருக்கிறேன்னு சொல்ற நேரத்தில் அவங்களுக்கு எப்படி தூக்கம் வந்துச்சு? தங்களுடைய ஆண்டவர் இவ்விதமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவர் வந்து ஹெல்ப் கேட்கிறார், அவர் ஒரு ஆறுதல் கேட்கிறார், எனக்காக நீங்க ஜெபிங்கன்னு. அந்த நேரத்தில் இவங்களுக்கு தூக்கம் ஒரே அளவுக்கு இழுத்துக்கிட்டு போகுது. அப்பொழுது அவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாது. Satan repeated, what good he not watch with me 1 hour? ஒரு மணி நேரம் கூட உங்களால விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதா? நான் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணுகிறேன், அதே போல நீங்கள் எனக்காக ஜெபிக்க கூடாதா? 41
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது.
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆபத்து வந்தா என்ன செய்யணும்? உடனே ஜெபம் பண்ணும். எனக்கு சில நேரத்தில் பேட் நியூஸ் வரும், அதிக பேட் நியூஸ் வரும், சகிக்க முடியாத பேட் நியூஸ் வரும், என்னால் அதை பேர் பண்ண முடியாது. வேறு வழியே கிடையாது, இந்த சர்ச்சில் வந்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பேன். அதுக்கு பேர எனக்கு ஒரு ஆறுதல் வரும், எனக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுப்பார், அதை நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அது அப்படியே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இதை மாதிரி எனக்கு பல நேரங்கள் வந்திருக்கு, அதிக நான் வந்து சூழ்நிலையை சந்திச்சிருக்கேன், என் வாழ்நாளில் அப்படி சந்திச்சிருக்கிறேன், நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. ஒரே ஒரு வழி ஜபந்தான், வேற ஒன்றுமே செய்ய முடியாது, நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, நமக்கு வேற செய்வதற்கு வேற வழி கிடையாது. ஒரே காரியம் ஜபம் பண்ணோம்னா சூழ்நிலை மாறிடுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இப்பொழுது ஆண்டவருக்கு அவிதமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு அவர் ஜெபிக்கத்தான் செய்யணும், கல்வாரி மரணத்தை சந்திக்க வேண்டும், அவர் நாளைக்கு சந்திக்க வேண்டும், அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவரால் எப்படி அதை சந்திக்க முடியும்? ஜெபத்தினால தான் பலத்தை பெற முடியும். ஆமென். அவர் இப்பொழுது கெத்செமனேயில் இருக்கிறார், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்குது என்று சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். ஜீசஸ் He went to fulfill the word. அவர் தேவனுடைய வார்த்தையை நிறைவே வேண்டும், மீட்பை சம்பாதிக்க வேண்டும், அவருக்கு அவரை மரிக்க வேண்டும். He had to die. Redemption-னுடைய plan என்னவென்றால் அவர் மரிக்க வேண்டும். அவர் எப்படின்னா Lamb of God பிறந்திருக்கிறார், அவர் தேவாட்டுக்குட்டியாய் பிறந்திருக்கிறார். Word became flesh. அவர் மாம்சம், வார்த்தையானது மாம்சம் ஆயிருக்கிறது. He was the fullness of word made manifest. தேவனுடைய பரிபூர்ணமான வார்த்தையானது மாம்சத்தில் வந்திருக்கிறது. அவருடைய பாடியானது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பாடியாக இருக்கிறது. தேவன் தாம் வாசம் பண்ணுவதற்கு தனக்கென்று ஒரு சரீரத்தை அவர் உருவாக்கினார். நம்ம உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம ஒரு வீடை கட்டுறோம், அதே போல தேவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக தனக்கென்று ஒரு சரீரத்தை உண்டாக்கினார். அந்த சரீரம் தான் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த சரீரத்துக்குள் தேவன் வாசம் பண்ணினார். அந்த சரீரம் அவரே உண்டாக்கின ஒரு சரீரம். இந்த சரீரம் வந்து இப்பொழுது மரிக்க வேண்டும். He was born as a lamb of God. அவர் தேவாட்டுக்குட்டியாய் பிறந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டிக்குட்டி என்று அங்கே அவரை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிறான். தேவாட்டுக்குட்டி இப்பொழுது மரிக்க வேண்டும். அந்த டைம் வந்து விட்டது. திரிய அந்த ஆஃப் இயர்ஸ் ஊழியம் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் கெசமேனைக்கு போக வேண்டும். அடுத்த நாள் கல்வாரிக்கு போக வேண்டும். அவர் மரிக்க வேண்டும். அதை அவர் வந்து ஸ்கிப் பண்ண முடியுமா? அதை தாண்டி போக முடியுமா? அதை சந்திக்காம அதை வந்து கடந்து போக முடியுமா? அவர் கெசமேனையை சந்திச்சு ஆக வேண்டும். கல்வாரியை சந்தித்து ஆக வேண்டும். ஆமேன். ஆமேன். இப்பொழுது என்னன்னா ரெஸ்லிங் மேட்ச் நடக்கிறது. மல்யுத்தம் நடக்கிறது. மல்யுத்தம்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேர் மோதுவாங்க. அவ்விதமான ஒரு மல்யுத்தம் கெத்செமனே தோட்டத்திலே அது நடக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஃப் இட் இஸ் பாசிபிள், அதாவது இப் இட் இஸ் பாசிபிள்னா கூடுமானால், அல்லது வேற ஏதாவது வழி இருந்தால், இப் தட் தேர் இஸ் எனி அதர் வே, ஏதாவது ஒரு வழி இருந்தால் அதை வந்து அந்த வழியில போயிடலாமே, வேற ஏதாவது வழி இருக்குதா? அவர் மறிக்காம இந்த மீட்பை சம்பாதிப்பதுக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? அதான் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் சொல்லுற. அது அவ்வளவு வேதனையானது. அவர் மனுஷிக தன்மையில இருப்பதனால அவர் அப்படி சொல்ல வேண்டிய சூழலை ஏற்பட்டது. ஆஸ்கிங் ஃபாதர், இஸ் தேர் எனி அதர் வே, அவர் கல்வாரியில மரிக்காம வேற ஏதாவது வழி இருக்குதா? அதன் பின்பு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வேற வழி இல்லைன்னு அவரே சொல்றார். அதனால நான் மரிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறார். This is the wrestling match. இப்பொழுது மல்யுத்தம் நடக்கிறது. இப்பொழுது அவர் ஜெயிக்க வேண்டும். Overcoming. Wrestling. அவர் வந்து அவர் போராடுகிறார். அவர் மல்யுத்தம் செய்கிறார். எதற்காக என்றால், அவர் ஃப்ரீ மாரல் ஏஜென்ட் ஆயிருக்கிறார். Jesus was a free moral agent. You and I are free moral agent. Hallelujah. நீங்களும் நானும் சுயாதீன சித்தம் உடையவர்கள். இந்த சுயாதீன சித்தம் என்றால் நீங்க சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. மறிக்கவும் செய்யலாம், மறிக்காம இருக்கவும் செய்யலாம். அது வேண்டாம்னு விட்டுடலாம். அதனால இந்த நேரத்தில் அந்த சாய்ஸ் அவருக்கு இருக்கிறது. அவருடைய ஃப்ரீவில் அங்கே இருக்கிறது. சுயாதீன சித்தம் இருக்கிறது. அதை ஜெயிக்க வேண்டும். ரெஸ்லிங் வித் இஸ் ஓன் வில். ஃபாதர் வில்லுன்னு இருக்கு, பிதாவின் சித்தம் இருக்கிறது, இவருடைய சித்தம் இருக்கிறது. இவர் அந்த பைபாஸ் கல்வாரியை பைபாஸ் பண்ணி போயிடலாம். அதனால கல்வாரியை சந்திச்சு ஆகிறதுக்கு இவர் வந்து அதை டிசிஷன் எடுக்க வேண்டும். அதை அவரை சூஸ் பண்ண வேண்டும். தன்னுடைய சித்தத்தை விட்டுவிட்டு பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம். மை வில் அண்ட் ஃபாதர்ஸ் வில், ரெண்டு வில்லுக்கும் உண்டாகிற யுத்தம் தான். என்ன போராட்டம்? பிசாசோடு போராடினாரா? இல்ல. அல்லது பாவத்தோடு போராடினாரா? இல்ல. பாவத்தை வந்து அங்க வந்து அங்க சிலுவையில அவர் வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தினார். இப்பொழுது வந்து என்னன்னா, சூசிங் த வில், ஃபாதர்ஸ் வில்ல அல்லது ஹிஸ் வில்ல, ஹிஸ் ஓன் வில்ல, அவருடைய சொந்த சித்தமா அல்லது பிதாவின் சித்தமா, இதை வந்து சூஸ் பண்றதா, இதை வந்து ஜெயிப்பது தான். அதோட தான் அவருக்கு போராட்டம். He had to surrender his own will to follow the father's will. பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்றால் தன்னுடைய சித்தத்தை சரண்டர் பண்ண வேண்டும். ஆமே. அந்த சரண்டர் பண்றதுக்கு தான் அவர் ஜெபிக்க வேண்டியதாக வந்தது. நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நீங்கள் வந்து வார்த்தையின்படி ஜீவிப்பதற்காக, அது கடினமான காரியம்தான். மாம்சமும் மனசுக்கும் அது கடினமான காரியம்தான். உலகப்பரமான ஜீவியன்னு செய்யணும்னா ஈஸியாக செய்யலாம். காடு மேடாக சுற்றிக்கிட்டு மனம் போன போக்கில் போகலாம், நினைச்ச மாதிரி ஜீவிக்கலாம். இன்னைக்கு நம்ம மெசேஜில் வரும்பொழுது இது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது காட்ஸ் வில்லாக இருக்கிறது. நம்முடைய காட்ஸ் வில்லுக்கு நம்முடைய ஓன் வில்லு ஆப்போசிட்டாக இருக்கிறது. இந்த மாம்சமும் மனசும் அதுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. இதை வந்து சரண்டர் பண்ண வேண்டும். அதை சரண்டர் பண்றது தான் அங்க கெசேமனையில நடந்த யுத்தம். லேசான காரியம் கிடையாது. அந்த பிதாவின் சித்தம் என்ன, உங்களுக்கு பிதாவின் சித்தம் என்ன, அவருக்கு ஜீவன், நீங்க வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்றது உங்களுக்கு பிதாவின் சித்தம், அவருக்கு பிதாவின் சித்தம் என்ன. நாளைக்கு அவர் மரிக்க வேண்டும், முள்முடி சூட்டப்பட வேண்டும், வாரினால் அடிக்கப்பட வேண்டும், மூன்று ஆணிகளால் கடவப்பட வேண்டும், எல்லாரும் அவரை பார்த்து நிந்திப்பார்கள், தூசிப்பார்கள், அவருடைய வஸ்திரத்தெல்லாம் கலத்தி அறையில் மட்டும் ஒரு சின்ன வஸ்திரத்தை வைத்துவிட்டு இவ்விதமாக அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், பாரமான சிலுவையை சுமக்க வேண்டும். அது பிதாவின் சித்தமாக இருக்கிறது. உங்களுக்கு அப்படிலாம் இல்லை. அதனால் நம்ம பிதாவின் சித்தத்தை செய்கிறது ஈஸியான காரியம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்கு அது ரொம்ப கடினமான காரியம். சர்வலோகத்தின் பாவத்தை சுமக்க வேண்டும். இதோ நம்முடைய வியாதிகள், நம்முடைய இதோ எல்லா விதமான சாபங்கள் எல்லாத்தையுமே அவர் சிலுவையில் நமக்கு சுமக்க வேண்டும். வாரினால் அடிக்கும் பொழுது அது சதையை பிச்சுக்கிட்டு வரும். 40 அடிகளுக்கு அடிகள் அவர் அடிக்கப்பட வேண்டும். எல்லாரும் மத்தியிலையும் அவர் போய் நிற்க வேண்டும். முள்மூடியை சூட்டி அடிக்கும் பொழுது முள்ளு தலைக்குள்ள இறங்கும், உடம்பெல்லாம் ரத்த வடியும். இதோ சிலுவையை சமக்க முடியாமல் சுமந்து போகணும். இதெல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதுதான் பிதாவின் சித்தம். அதை எப்படி ஒப்பு கொடுப்பது, அந்த காட்சிகளை எப்படி சந்திப்பது, அதை எப்படி வந்து அதெல்லாம் வந்து மேற்கொள்வது, இதுக்கு அதுக்கு என்ன செய்யணும், அவருக்கு வந்து அவர் சரண்டர் பண்ணும், தன்னுடைய சொந்த சித்தத்தை சரண்டர் பண்ண வேண்டும், அவர் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை சந்திப்பதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்க எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் இன்டிமேட் டிசைபிள்ஸ், மிக நெருங்கிய சீசர்கள், ரொம்ப நண்பர்கள், அவங்கள வந்து எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது பேதுரு எல்லாத்த விட முக்கியமானவன், அவருக்கு தூங்கிட்டு பார்த்தா அவருக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிவிட்டது. அவர் ஏமாற்றம் அடைகிறார், அவர் ரொம்ப சாரோஃபுல்லா இருக்கிறார், ரெஸ்லிங் பண்ணி கொண்டிருக்கிறார். He is looking for somebody just to watch with him and pray with him and help him. யாராவது ஒருத்தர் எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா, எனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எனக்காக யாராயிலும் ஜெபிப்பார்களான்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் கூட அவருக்காக ஜெபிக்கல, அவரை நேசிக்கிறவர்கள் கூட ஜெபிக்கல, எல்லாரும் தூக்க மயக்கத்தில் இருக்காங்க, அவர் மட்டும் போராடி கொண்டிருக்கிறார். அதனால ரொம்ப சோகமான குரல்ல, நீங்க ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று ரொம்ப சோகமான வாய்ஸ்ல அவங்கள பார்த்து சொல்லுகிறார். ஆனா அவங்களுக்கோ அதனுடைய என்ன சூழ்நிலை, என்ன நடக்க போறது என்னன்னு தெரியல. ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கிறார், ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு 32 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறார், ஆதியாகமம் 32 அதிகாரத்தில் என்ன வாசி, யாக்கோபு தனித்து போராடுகிறான், ரெஸ்லிங் வித் காட், ரெஸ்லிங் வித் தி ஏஞ்சல் ஆஃப் காட், தேவனோடு, தேவனுடைய கர்த்தருடைய தூதனானவரோடு போராடுகிறான், தனியா போராடுகிறான். அவன் மனைவி அவனோடு கூட இல்லை, அவனுடைய பிள்ளைகள் அவனோடு கூட இல்லை, அவனுடைய வேலைக்காரர்கள் அவனோடு கூட இல்லை, எல்லாரையும் அக்கறைப்படுத்தி விட்டு இவன் தனித்து போராடுகிறான். அதே போல தான் இப்ப இயேசு கிறிஸ்து அவர் தனித்து போராடுகிறார், கெத்செமனேயிலே அவர் போராடுகிறார். He had something to wrestle. இதோ அவர் வந்து போராடுகிறார். He had to die it, do it alone. அவர் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும், அவர் மாத்திரம் அதை செய்கிறார். அந்த யாக்கோபு போராடினது ஒரு ஷேடோவாக இருக்கிறது, ஆனால் இது ரியாலிட்டியாக இருக்கிறது. யாராயிலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஜபத்தில் தாங்குவாங்களா, ஒருத்தரும் ஜபத்தில் தாங்கலை. அவர் ரொம்ப சோர்ந்து போய்விட்டார், டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிவிட்டார். 41 வசனத்தை வாசிக்கலாம்.
நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
இது ஆவி உற்சாகம் உள்ளதுதான். நம்ம ஜபம் பண்ணும், பயில் படிக்கணும், பாஸ்டர் சொல்லிட்டார் ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும், நம்ம ரேப்சர்ல போகணும், உடனே நீங்க கேட்க சொல்ல உங்களுக்கு மனசு ஒப்பு கொடுக்கும். ஆனா வீட்டில் போன பிறகு உங்களால் அது செய்ய முடியாது, தூக்கம் வரும், அநேக வேலை இருக்கும். காலையில 4:30 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணும், 4:30 மணிக்கு நல்லா தூக்கம் வரும், அப்போ தானே காலையில் தான் கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், தூக்கம் நல்லா வரும். அதான் நம்ம என்ன செய்வோம், தீர்மானம் பண்ண சொல்ல மனசு ரொம்ப உற்சாகமா கண்டிப்பா செய்யணும், அப்படின்னு படுக்க போச்சல கூட கண்டிப்பா செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு தான் போவீங்க. ஆனா அந்த நேரம் வரும் பொழுது தூக்கம் வந்து அப்படியே கொள்ள கொண்டு போயிடும். அதே மாதிரிதான் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சமானது பலவீனம் உள்ளது. இந்த மாம்சமானது நம்ம டயர்டா இருப்பதனால நம்ம ஆவி உற்சாகத்துல நம்ம சொன்னாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். அதே போலதான் இந்த சீசர்கள் வந்து அவங்க ரொம்ப ஹெவியா இருக்கிறாங்க, அவருங்க வந்து ரொம்ப தூக்க மயக்கத்துல இருக்கிறாங்க. He goes to the garden. அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் கார்டனுக்கு போய் இந்த 3 டிசைபிள்ஸ் அவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது அவர் ஹெவி பேர்டன்ல இருக்கிறார், இருதயம் அதிகமா பாரம் கொண்டிருக்கிறது. Can you wait with me 1 hour? என்னோடு கூட நீங்கள் ஒரு மணி நேரம் விழுத்திருக்க கூடாதா, எனக்கு அந்த சப்போர்ட் பண்ணக்கூடாதா என்று சொல்லும் பொழுது அவங்களால அவர் செய்ய முடியல. அவருடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்க்கிறார், அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் வந்து அவர் சில மணி நேரங்கள் அவர் ஒரு மணி நேரம் ஜபிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்க்கிறார், மறுபடியும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த சொந்த வாசிக்கலாம்.
அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இதை என்னை விட்டு நீங்க கூடாத ஆகியில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகக்கடுவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம்
அடைந்தது. கண் அப்படியே சொருகுது, அவங்க கண் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. ரெண்டாம் திருப்பு வந்து பார்க்கிறார், ரெண்டாம் திருப்பும் அவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறார். அதன் பின்பு அவர் மூன்றாம் தரமும் ஜெபம் பண்ண போகிறார். 44 வசனம்.
அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி
ஜெபம் பண்ணி மூன்றாம் திருப்பும் அதே வார்த்தைகளை தான் சொல்லுகிறார். பிதாவே இது என்ன சென்றால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆயில் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆகக்கூடாது. அதை தொடர்ந்து வாசிக்கலாம்.
பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்து.
இப்பொழுது மூன்றாம் தரம் வரும் பொழுது நீங்க எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லல, நல்லா நித்திரை பண்ணி இழப்பாருங்கள், முடிஞ்சு விட்டது, நான் சரண்டர் பண்ணிட்டேன், நான் வந்து என்னுடைய போராட்டத்தில் ஜெயித்துட்டேன், என்னுடைய செல்ஃப் வில்லு, என்னுடைய ஓன் வில்லு, ஃபாதர்ஸுடைய வில்லுக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், டோட்டலாக சரண் பண்ணிவிட்டேன், ஃபுல்லாக டிசிஷன் பண்ணியாச்சு, இனிமேல் நான் பேக் அடிக்க முடியாது, இனிமேல் ரெண்டு நினைவு எனக்கு வராது. அதே போல் தான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா ஒரேடியாக ஒப்பு கொடுத்துருவோம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரே பிளான் தான், பிளானில் மாற்றம் கிடையாது. இப்பொழுது ஆண்டவர் அம்பிதமான நிலைமைக்கு வந்துட்டார். அவர் இப்பொழுது சரண்டர் பண்ணிவிட்டார், அவர் கெஸ்ஸெமனேயில ஓவர் கம் பண்ணிவிட்டார், ஜெயிச்சு விட்டார். அதனால இப்பொழுது நீங்க எனக்காக ஜெபிங்க, விழிச்சிருங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லலை, நல்லா தூங்கி இழப்பாருங்க, இதை மனுஷகுமாரன் பாவியின் கையில விடப்பட வேண்டிய நேரம் உண்டாயிட்டு நான் போராடி ஜெயிச்சிட்டேங்கிறார். அதனால அவர் எங்கே ஜெயித்தார், அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்காக எங்கே ஜெயித்தார், கெஸ்ஸெமனேயில ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. கெஸ்ஸெமனேயில அவர் வந்து டைட்டில் டீட நமக்காக அவர் வந்து ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அதை பெறுவதற்கு அந்த முத்திரையின் அந்த 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு அவர் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. அந்த புஸ்தகத்தை வாங்கினார்னு என்ன அர்த்தம், இந்த ஏடனை அவர் வாங்கிட்டார்னு அர்த்தம். ஒன் ஏடன், அவர் ஏதேனை ஜெயித்து விட்டார், இழந்து போன ஏதேனை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த டைட்டில் டீடு எதுக்கு, டைட்டில் டீட் டு ஏடன், அது உலகத்துக்குரிய டைட்டில் டீடு. ஆடம் அதை இழந்து போனான், இப்பொழுது அவர் அங்கே ஜெயித்து விட்டார், அதை வாங்குவதற்கு அவர் பாத்திரவானாக மாறிவிட்டார். எல்லா ஸ்டோரியும் ஃபால்ஸ் ஸ்டோரி தான், எல்லா ஸ்டோரியும் கேட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்த ஸ்டோரி, இந்த பைபிள் ஸ்டோரி கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். யூடியூப்ல இதோ நெட்ல நீங்க அதிக ஸ்டோரிகளை கேட்கலாம், அதிக நியூஸ்களை கேட்கலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா இந்த ஸ்டோரியை கேட்டீங்கன்னா, ரெடெம்ஷன் ஸ்டோரி, இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதெல்லாம் குறைச்சிருவீங்க, அல்லது இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா காதுல போட்டுக்கிட்டா யாருக்கும் கேட்க போறதில்லை. காதுல போட்டுக்கிட்டு அவங்க பாட்டில் முழுக்க முழுக்க கம்ப்யூட்டரில் இருந்து சோம்பேறிகளாக சிலர் மாறிடுறாங்க, ரத்த ஓட்டமே அவங்களுக்கு வராது. அப்படியே உட்காந்து உட்காந்து அந்த கம்ப்யூட்டரை பார்த்து பார்த்து யாருக்கும் கேட்க போகிறதில்ல, காதில் மாட்டிக்கிட்டா யார் கேட்க போகுது, பக்கத்தில் இருக்கவனுக்கு ஒன்றும் கேட்க போகிறதில்ல, மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், உடம்புல ரத்த ஓட்டமே வராது, அப்படியே கால் கையெல்லாம் மரத்து போய் பிறகு என்ன உடம்பே வியாதி பிடிச்சு போகும். அதுதான் கடைசியில் நடக்கும். அவங்களுக்கு லோகமோஷனே இல்லையா, அல்ல அங்கங்கே போகிறதே கிடையாது, அங்கேயே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா பிள்ளைகள் வந்து கேம்ஸில் போயிட்டு அப்படியே இருந்த இடத்துல இருந்து சாப்பாடை கூட மறந்து இருந்துக்கும் பொழுது அவங்களுடைய உடம்பே கெட்டு போகுமே. முதல்ல ஆத்மா கெட்டு போகுது, ரெண்டாவது உடம்பே கெட்டு போகுது. அங்கங்கே நம்ம ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உடம்புல ரத்த ஓட்டம் வரும். ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா பிசாசு அவிதமாக செய்து விடுகிறான். நம்ம என்ன செய்யணும், அந்த இந்த ஸ்டோரி இந்த ரெடெம்ஷன் ஸ்டோரியில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஆண்டவரே பைபிள் படிக்க நேரமே இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, நான் எதுக்கு அந்த கம்ப்யூட்டரை போயிட்டு அதிகமாக பார்த்துக்கிட்டு நடக்கணும், எதுக்கு அந்த செல்போனை பார்த்து இருக்கிறதையும் கெடுக்கணும் அப்படின்னு மனசில் என்ன வரும், டைம் எல்லாம் வேஸ்டாக போகுதுன்னு நினைக்க வேண்டியது வரும். இதான் ரியல் கிறிஸ்டின், பரிசுத்தாவியை பெற்ற கிறிஸ்தவர்கள், மற்றவங்க பரிசுத்தாவியை பெறாதவர்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், அந்த ரெடெம்ப்ஷன் ஸ்டோரியை நிறைவேற்ற வேண்டும். அந்த ரெடெம்ப்ஷன் ஸ்டோரியில் கெஸ்ஸெமேன் இருக்கிறது. அவர் புஸ்தகத்தை வாங்கணும்னா சும்மா போய் வாங்கிட முடியாது. கெஸ்ஸெமேனேல தன்னுடைய ஓன் வில்லை ஃபாதர் வில்லுக்கு சரண்டர் பண்ண வேண்டும். சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அவர் தேவாட்டுக்குட்டியாய் பிறந்திருக்கிறார். 3 வருஷம் அந்த டைம் வரல, இப்பொழுது அந்த டைம் வந்திருக்கிறது. அதனால ஜீசஸ் அட் கெத்செமேன் தலைப்பு, பிரசங்க தலைப்பு ஜீசஸ் அட் கெத்செமேன். இதோ அவர் மேல எல்லா பேர்டனும் இருக்கிறது. அவர் இப்பொழுது அதே வார்த்தையை மறுபடியும் ரிபீட் பண்ணல, 3 முறை தான் ரிபீட் பண்ணார். அவருடைய சீசர்களை வந்து 3வது முறை சந்திக்கும் பொழுது இனிமே நீங்க தூங்கி இழப்பாருங்க, இனிமே நீங்க எனக்காக ஜெபிக்க வேண்டாம், முடிஞ்சு விட்டது, நான் ஜெயிச்சிட்டேன், ஜெயிக்க வரைக்கும் தான் ஜெபம் பண்ணணும், ஜெயிச்சாச்சு, இனிமே நீங்க ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க, நான் ஜெயித்து விட்டேன், நான் தனியாகவே ஜெயித்து விட்டேன். ஹல்லேலூயா. உலகத்து மக்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவர் அங்கே ஜெயித்து புஸ்தகத்தை வாங்கினது தெரியுமா? இதெல்லாம் இன்விசிபிளா இருக்கு. இதுதான் ட்ரூ ஸ்டோரி, நீங்க அதில் ஒரு பாகமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மற்ற எல்லா ஸ்டோரியும் வந்து கட்டுக்கதைகள், அதெல்லாம் ஒருவேளை அது உண்மையான ஸ்டோரியா இருக்கும் என்றால் நமக்கு வேதனையை தரும். அந்த ஸ்டோரியெல்லாம் சோகமாக முடிவடையும். உலகத்தில் மக்களுடைய வேதனைகள்லாம் அவங்களுடைய ஸ்டோரி வாழ்க்கையை சொன்னால் ஒரே ட்ராஜடி. சர்ச்சில் சாட்சி சொன்னால் அழுது அழுது சாட்சி சொல்கிறாங்க. ஒரு அம்மாவுடைய சாட்சியை கேட்டேன், அழுது அழுது என் டைம் மெசேஜில் சாட்சி சொல்கிறாங்க. யார் சாட்சி சொன்னாலும் அழதான் செய்கிறாங்க. இதுதான் உலகத்தில் சாபனத்து மக்கள் சொல்கிற சாட்சியெல்லாம் ஒரே அழுக அழுக. நமக்கு இந்த ஸ்டோரியை கேட்டோன்னே நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. கல்வாரியில் அவர் எனக்காக ஜெயித்தார், ஏதேனும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. டைட்டில் டீடை பெறுவதற்கு அவர் பாத்திரவனாகி விட்டார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு பேடன் இருக்கிறது. என்னன்னா அவரை குறித்து உள்ள வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேடன், என்னை குறித்து உள்ள தேவனுடைய வார்த்தையை நான் நிறைவேற்ற வேண்டும். There is a burden of fulfillment of the word in our life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். அவர் எனக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு பேடன் கொடுத்திருக்கிறார், நான் என்னுடைய அதை கரெக்டா நான் செய்ய வேண்டும். எனக்கு ஆண்டவர் கிரேஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் தர வேண்டும். எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இதை நீங்க நிறைவேற்றுவதற்கு என்ன வேண்டும், அதை நீங்க தேவனத்தில் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைட் வந்து வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். நம்ம வந்து வார்த்தையில ஃபெயில் ஆகக்கூடாது. வார்த்தையில நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது. We are going to keep the word. We are not going to fail on the word. இந்த வார்த்தையை என்னால கடைப்பிடிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தையை நீங்க நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய ஓன் வில்ல நீங்க சரண்டர் பண்ணணும். உங்களுடைய சொந்த விருப்பம், உங்களுடைய சொந்த சித்தத்தை நீங்கள் தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தையா இருக்கிறது. இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆமென். அவர் குறித்து ப்ராபசி இருக்கிறது, அதனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறார். He had to die to his will. அவர் தன்னுடைய சித்தத்துக்கு மறிக்க வேண்டும், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். அதனால நமக்கு ஒரு ப்ராபசி இருக்கிறது. ஹல்லேலூயா. மனவாட்டி ஃபெயில் ஆக மாட்டாள். ஹல்லேலூயா. நம்ம ப்ரீ டெஸ்டினேட்டட். நம்ம வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாட் டு ஃபெயில். நம்ம விழுந்து நம்ம ஃபெயில் ஆக மாட்டோம். ஆமென். 45 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது.
ஏதோ பாவிகள் கையில ஒப்பு கொடுக்க வேண்டிய வேலை வந்து. He was not asking them to pray. இப்பொழுது அவர் ஜெபிக்கும்படியா சொல்லவில்லை. நீங்க வந்து என்ன ஜென்டல், நான் ஜெயித்து விட்டேன், எஸ்எம்என்ல ஜெயித்து விட்டார். உலகத்துக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. நீங்க மேற்கொண்டு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதோ மனுஷகுமாரன் பாவிகளில் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டிய வேலை வந்து விட்டது என்று சொல்லுகிறார். ஆமீன். என் ஜீவனை கொடுக்கவும் முடியும், என் ஜீவனை எடுக்கவும் முடியும், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 10:17-18 வாசிக்கலாம். யோவான் 10:17-18.
நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பா இருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு.
அவர் வந்து காடா இருக்கிறார். கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால அவர் எந்த ஒரு கட்டாயத்தினாலேயோ நிர்பந்தத்தினாலேயோ அவர் கல்வாரி சிலுவை சந்திக்கவில்லை, மனப்பூர்வமா சந்திக்கிறார். ஹல்லேலூயா. மனப்பூர்வமா அவர் கல்வாரியை சந்திக்கிறார், மனப்பூர்வமா சரண்டர் பண்ணுகிறார். நாட் பை ஃபோர்ஸ் பட் வில்லிங்லி ஹி சரண்டர்டு ஹிஸ் லைஃப். அவருடைய தன்னுடைய லைஃபை வந்து மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறார். அவரை கொடுத்து எழுதியிருக்கிற ப்ராபஸி எல்லாமே தெரியும். யூதாஸ்காரியத்தை அவரை காட்டி கொடுப்பான் என்று தெரியும். அதான் செய்ய வேண்டியதை சீக்கிரமாக செய்யும். கல்வாரி மரணத்தை சந்திக்க வேண்டும். என் ஆத்மா மரணத்தையே தான் துக்கம் கொண்டிருக்கிறது. நான் 3rd நாளில் உயிர்த்தெழுந்திருப்பேன். எல்லாமே அவருக்கு தெரியும். அவரை குறித்து எழுதியிருக்கிற ப்ராபஸி எல்லாமே தெரியும். அதை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தம். தன்னுடைய மாம்சமும் மனசும் அதை எப்படி சந்திக்க முடியும்? அது அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது. அதை சரண்டர் பண்ணுறதான் கெஸ்ஸெமேன். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கென்று சரண்டர் பண்ண ஒப்பு கொடுத்து விட்டால் நமக்கு என்ன செய்யாது, பயமே இல்லை, தைரியமாக சந்திக்க முடியும். எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ண போகும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இதில் ஒரு ஊசி போடுவாங்க, ரொம்ப வலிக்கும் அப்படின்னாங்க. அதனால் முன்னக்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டேன், இது வலிக்க தான் செய்யும், நம்ம அதை சகிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஊசி போடுறாங்க. ஒன்றுமே நான் வந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்லை, சாதாரணமாக இருக்கிறேன். அப்பொழுது டாக்டர் கேட்குறாங்க, வலிக்கலையான்ங்கிறாங்க. வலிக்குது, நான் வந்து அதை சகிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறேன். ஏன்னா நம்ம அதை சந்திக்க போகிறோன்னு தெரியுது. அதை சந்திக்க போகிறோன்னு தெரிஞ்சு மனசை நம்ம சிறப்படுத்திட்டா அது பிற சந்திக்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்மளை ஒருத்தர் வெட்ட போகிறாங்க, தத்த சாட்சியாக மறிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சுன்னா அதை சந்திச்சு தான் ஆகணும்னா மனசை திடப்படுத்திட்டா ஒரு வேதனையும் தெரியாது. உங்கள் மனசு தான் வந்து அந்த வலியை உணர வைக்கிறது, மனசு தான். நீங்கள் மனசை ஸ்டடி பண்ணிங்கன்னா அது வலிக்க தான் செய்யும், அது வேதனை தான், அது கடினமானது தான். ஆனாலும் நான் அதை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன்னு மனசை ஆயத்தப்படுத்திட்டீங்கன்னா ஒரு வலி தெரியாது. அதனால இப்பொழுது கெஸ்ஸெமனேயில அவர் மைண்ட் அவர் வந்து சரண்டர் பண்ணுகிறார். அவர் வந்து எல்லாமே அவருக்கு தெரியும், நாளைக்கு நடக்க போறது தெரியும். அதனால அது எதிர்பாராத காரியம் கிடையாது. அந்த குறிச்சு ப்ராபசி இருக்கிறது, அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால அவர் என்ன செய்கிறார் என்றால், அது தன்னுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தைரியமாக அவர் அதை சந்திக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அதுதான் அர்த்தம். இந்த உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு, பிசாசு நமக்கு விரோதமாக இருக்கிறான். ஒரு சோதனைக்கு மேலே இன்னொரு சோதனை வரும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து எனக்கு ரட்சிப்பை சம்பாதிச்சிருக்கிறார், எனக்கு சுகத்தை சம்பாதித்திருக்கிறார், முடிவில் எனக்கு ஜெயம் உண்டு, கடைசியில் நான் எடுத்துக்கொள்ளப்படுதல தங்கு பெறுவேன், இது ஒரு கொஞ்ச காலம்தான் அப்படின்னு நம்ம மனசை தெளிப்படுத்திக்கிட்டா நீங்கள் லைஃப்பில் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது வரதான் செய்யும், ஆனால் முடிவில் எனக்கு ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்கு ஜெயத்தை தருவார், கடைசியில் நான் ராப்ச்சர்ல பங்கு பெற போறேன். இது உங்களுக்கு தான் தெரியுமே. உங்களுக்கு தெரியாத காரியமா இந்த உலக வாழ்க்கையை பற்றி? எவ்வளவு பிரசங்கம் உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன். இந்த வேர்ல்ட் இஸ் எ டெஸ்டிங் கிரவுண்ட். நமக்கு டெஸ்ட் மேல டெஸ்ட் வரும் பொழுது அது வரதான் செய்யும். இது ஒண்ணும் பெரிய காரியம் கிடையாது. ஆனா கர்த்தர் நமக்காக அதை செய்வார். அது கடினமான ஒரு சூழ்நிலை தான், ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அது வந்து ஷாக் நியூஸ் அல்ல, அது வரதான் செய்யும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசுக்கு சொல்லுகிறார். நமக்கு ஜெயம் உண்டு. கிறிஸ்துக்குள் எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமென். இந்த மாதிரி ஒரு திட மனசு நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கும் என்றால் நீங்க எல்லாத்தையுமே ஜெயிப்பீங்க. நிறையவருக்கு அந்த ஃபெய்த் வரல, சின்ன காரியத்துக்கும் சோர்ந்து போறாங்க. நல்ல வாழ்க்கையில அந்த ஃபெய்த் இல்லை, அவங்க திட மனசு இல்லை. எதையும் சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். கல்வாரியிலே அவர் நமக்கு சம்பாதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. He willingly did it for you and I. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அதை செய்த. யூதாஸ்காரியத்தை அவரை காட்டி கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஆடமுக்கு அவர் ஃப்ரீ மாரல் ஏஜென்சியை கொடுத்தார். ஆடம் அண்ட் ஈவை நீங்க பார்க்கும்பொழுது அவனுக்கு ஃப்ரீ மாரல் ஏஜென்ட்ஸா இருந்தாங்க. அதாவது ரெண்டு மரத்தை வச்சு நீங்க இதையும் தெரிந்து கொள்ளலாம், அதையும் புசிக்கலாம், எது வேணாலும். ஆனா அதனுடைய விளைவு என்ன, இதனுடைய விளைவு என்ன, நீங்க அதை புசிக்க நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஃப்ரீ மாரல் ஏஜென்சியாக அவன் இருக்கிறான். ரெண்டுல ஒன்ன தெரிந்து கொள்ள முடியும். அவனை ஒரு ரோபாட் மாதிரி ஆண்டவர் வைக்கல, அல்லது அவனை ஒரு மெஷின் போல வைக்கல. அவனுக்கு சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அவன் வந்து எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். இது சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்த பொழுது ஏவாளுக்கு ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? காட்ஸ் வில்ல அல்லது அவனுடைய சொந்த சித்தமா? இஸ் ஹேர் ஓன் டிசையர், அவருடைய சொந்த விருப்பமா அல்லது காட்ஸ் வில்ல? காட்ஸ் வில் வந்து தேவனுடைய வார்த்தை. அவளுடைய சித்தம் என்னென்றால் அந்த மரத்தின் கனியை புசிக்க நாளே சாகவே. அவளுக்கு அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டது. அவளுக்கு அது கெஸ்ஸேமேன் போல, இயேசு கிறிஸ்து கெஸ்ஸேமேன் போல, அவள் ஏடன்ல அவள் சூஸ் பண்ண வேண்டியிருந்தது. அவள் ஒரு ஃப்ரீ மாரல் ஏஜென்டா இருக்கிறாள். அவள் சூஸ் பண்ணும் பொழுது சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு, சர்ப்பத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசிக்கிறாள் என்றால் காட்ஸ் வில்ல தூர வச்சுட்டு அவள் ஃபெயில் ஆகி தான் அவள் தன்னுடைய சொந்த டிசையர், ஹேர் ஓன் டிசையருக்கு அவர் போகும் பொழுது என்ன ஆனது? அதுல அதிக பவர் இருக்கிறது. அந்த செல்ஃப் இல்லை, அந்த அதிக பவர் இருக்குது. என்ன பவர்? அழிவுக்குரிய வல்லமை. அப்படி அவள் சூஸ் பண்ணும் பொழுது இந்த ரெண்டுல ஒன்ன சூஸ் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு அவிதமா வரும் பொழுது அவர் வந்து தன்னுடைய சொந்த சித்தத்தை அங்கே ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சித்தத்துக்கு சரண்டர் பண்ணிட்டார், ஜெயிச்சிட்டார். ஆனா ஏவாள் என்ன செய்யறா என்றால் அவளுக்கும் அதே மாதிரிதான், காட்ஸ் வில் இஸ் ஹேர் ஓன் வில். அவளுடைய சொந்த சித்தம் என்னவென்றால் அவளுடைய விருப்பம், அவளுடைய மாம்சம் மனசு விரும்புகிறது. சர்ப்பன் சொல்றது இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறது, இது விரும்பப்படத்தக்கது, இது புத்தியை தெளிவிக்கிறது என்று சொல்லி அதை அவள் பறித்து புசித்தாள் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:6 வாசிக்கும் பொழுது அவள் இப்பொழுது காட்ஸ் வேட ஒதுக்கி வைத்து விட்டாள். God's will, Father will, அவள் பிதாவின் சித்தத்தை விட்டுவிட்டு தன்னுடைய ஒன்று சொந்த சித்தத்துக்கு போகும் பொழுது ஃபெயில் ஆயிட்டா. அதனால என்ன இருக்குது? பெரிய பவர் இருக்கு அதுல. என்ன பெரிய பவர்? அழிவு சக்தி. முழு உலகத்தையும், த ஹோல் வேர்ல்ட், த ஹோல் ஹியூமானிட்டிய மரணத்துக்கு கொண்டு போயிட்டா, அழிவுக்கு கொண்டு போய்விட்டாள். வியாதி, மரணம், துன்பம், துக்கம் எல்லாத்துக்கும் கொண்டு போனது அவள் வந்து தன்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால. அதனால அதுல என்ன இருக்குது? பெரிய பவர் இருக்கு, கிரேட்டஸ்ட் பவர் இருக்குது. நீங்க சூஸ் பண்றதுல கிரேட்டஸ்ட் பவர் இருக்கு. நீங்க வார்த்தையை சூஸ் பண்ணா அதுல கிரேட்டஸ்ட் பவர் இருக்குது, கிரேட்டஸ்ட் பிளஸிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை சூஸ் பண்ணாம நீங்க உலகத்தை சூஸ் பண்ணும் பொழுது அதுல பெரிய அழிவு இருக்கு. அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. செல்ஃப் வில்லுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதே போல ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து தன்னுடைய சித்தத்தை விட்டுவிட்டு பிதாவின் சித்தத்தை அவர் சூஸ் பண்ணும் பொழுது, அதுக்கு சரண்டர் பண்ணும் பொழுது அதுல பெரிய பிளஸிங் இருக்கு. ஹல்லேலூயா. முழு உலகத்துக்கும் ரெடெம்ப்ஷன். பாத்தீங்களா? இதுதான் உங்களுடைய சூஸிங்ல அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டு உங்களுடைய சொந்த சித்தத்தை திரும்ப, அதுல அதிக அழிவு. நீங்க நினைக்கிறதை விட அதிக அழிவு. நீங்க தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது, God's word is will, அவருடைய சித்தம் என்னவென்றால் அவருடைய வார்த்தை, அதை நீங்க சூஸ் பண்ணும் பொழுது அதிக ஆசீர்வாதம். பாத்தீங்களா, ஆண்டவர் அவிதமாய் வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். 1 யோவான் 3:16, 1 யோவான் 3:16.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னது என்று அறிந்திருக்கிறோம்.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார், அதுதான் பிதாவின் சித்தம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுக்கப்படுத்திட்டார், ஜெயிச்சிட்டார், மைண்ட் ஸ்திரப்படுத்திட்டு அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை, அதை ஈஸியா சந்திக்கலாம். மைண்ட்ல சரியானபடி ஒப்பு கொடுக்காம ரெண்டு நினைவில் இருந்தா காரியத்தை சாதிக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம டிசைட் பண்ண வேண்டும். டிசைட் பண்ண பிறகு மாற்றம் கிடையாது. நம்ம மோதிரம் போட போறது இல்லை, யார் வேணாலும் மோதிரம் போட்டு போறாங்க. சர்ச்சில் இருக்க யார் போனாலும் பரவாயில்ல, மோதிரம் போட மாட்டேன், இந்த சர்ச்சை அப்படிதான் அப்படின்னு நான் டிசைட் பண்ண பிறகு எனக்கு அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இந்த சபையை எப்படி தான் கொண்டு போகணும்னு நான் ஒரு டிசைட் பண்ண பிறகு, அதுல உறுதியா தீர்மானம் பண்ண பிறகு, யாரு வந்தான் யாரு போனான்னு நான் அதை விட்டு விலக முடியாது. எல்லாரும் போக மாட்டாங்க, நியமிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அப்படி எல்லாரும் போனா கூட நான் வந்து மாற முடியாது, நான் அப்படி டிசைட் பண்ணியாச்சு. அதே போல நம்ம இதயத்துல தீர்மானம் பண்ணுனா நம்ம சாதிச்சிடலாம். இதயத்துல தீர்மானம் சரியா பண்ணாம ரெண்டு நினைவுல இருந்தா சாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அங்க பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏவாள் வந்து அவள் வந்து தன்னுடைய சொந்த விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்தனால அது வந்து கிரேட்டஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன், இது வந்து கிரேட்டஸ்ட் ரெடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. இதுல என்ன இருக்குது, எல்லாமே அந்த செல்ஃப் இல்லை, அந்த சுயாதீன சித்தத்துல தான் இருக்குது. ஃப்ரீ மோரல் ஏஜென்ட்ஸ். அதே போல பரலோகத்தில் அந்த லூசிபர் என்ன செய்தான் என்றால், அவன் ஒரு டீச்சிங்கை கொடுக்கும் பொழுது 1/3 தேவ தூதர்கள் அந்த கூட்டங்கள் என்ன செய்தான் என்றால், இந்த லூசிபர் உபதேசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவங்க காட்ஸ் பில்ல விட்டு விட்டு லூசிபருக்கு ஒப்பு கொடுத்தனாலே அந்த பரலோகத்திலே பாவம் பிரவேசித்தது, அவங்க கீழே தள்ளப்பட்டார்கள், பிசாசுகள் என்று அழைக்கப்பட்டார்கள். தூதர்கள் வந்து பிசாசுகளாக இருக்கிறார்கள், இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்த எரியல கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அழிவு. அதே போல ஏவாள் செய்தது எவ்வளவு பெரிய அழிவு, ஜீசஸ் செய்தது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங். அது எங்கே செஞ்சார், கெசேமனையில அதை செய்தார். ஹல்லேலூயா. கெசேமனையில பிரதாபனா சொல்கிறார், அனாயிட்டிங் அவரை விட்டு போய்விட்டது. The anointing left Jesus. அது அவர் செய்யும் பொழுது அனாய்டிங் அவரை விட்டு போய்விட்டது. ஹூ இஸ் திஸ் மெல்கிசிதேக் என்ற செய்தியில விதமாய் சொல்லுகிறார். இதோ அவர் வந்து அனாய்டிங் அவரை விட்டு போனனாலே அவர் ஒரு மனுஷனாகவே சந்திக்கிறார். அந்த கெஸ்ஸெமனேயை, அந்த கல்வாரியை, ஒரு உங்களை என்னையும் போல ஒரு மனுஷனாகவே அந்த வேதனைகளை சந்தித்தார். ஏனென்றால் அனாய்டிங் லெப்ட் ஜீசஸ். அது அந்த ஜென்ரல் அந்த அனாய்டிங் அவரை விட்டு போகும் பொழுது அவர் மனுஷனாக மாறிவிடுகிறார். அந்த அனாய்டிங் இருக்க வேண்டியதுதான், அவர் காடாக இருக்கிறார். அந்த அனாய்டிங் அவரை விட்டு போகும் பொழுது மனுஷன் தான். இப்போ நான் பாஸ்டரா இருக்கேன், அனாய்டிங் போயிட்டா நான் வந்து ஜீரோ, என் வசனம்லாம் எனக்கு மறந்து போயிடும். அந்த அனாய்டிங் தான் விதமாக செய்யுது. ஹல்லேலூயா. நீங்களும் நான் ஏன் விசேஷித்தவர்கள், உங்க மேலே இருக்கிற அந்த அனாய்டிங். ஹல்லேலூயா. அனாய்டிங் போயிட்டுன்னா இங்க சாதாரண மனுஷங்க தான். The greatest enemy, Brother Branham சொல்றார், the greatest enemy I got is William Branham. எனக்கு ஒரு பெரிய விரோதி யார்னா அது வில்லியம் பிரன்காம் தான். அதாவது எனக்கு விரோதி நான் தான் சொல்றார். உங்களுக்கு விரோதி யாரு, உங்களுக்கு இருக்கிற பெரிய விரோதி நீங்க தான். உங்க மனசும் உங்க மாம்சம், உங்களுடைய சுய சித்தம். அந்த சுய சித்தம் தான் நம்ம இதை காட்சியை விட்டு அப்புறப்படுத்திட்ட, நம்முடைய சுய சித்தத்தை காப்பிட்டு அப்புறப்படுத்திட்ட, ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார், ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். அதனால கெத்செமனேயில் அவர் அதை தான் செய்தார். When he gets out of the way, அதான் ஜென்ரல் நம்ம வந்து ஜென்ரல் நம்முடைய காரியங்கள் நம்ம குறுக்க வராதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம வராதபடி, நம்ம மனசு வராதபடி, நம்ம சரண்டர் பண்ணிவிட்டா கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். ஆமீன். இந்த ரெஸ்லிங் தான் அங்கே கெஸ்ஸெமனே தோட்டத்தில் ஏற்படுது. ஏனென்றால் அவனை மனுஷனை ஆண்டவர் ஒரு ப்ரீ மோரல் ஏஜென்டா உருவாக்கினால தான் பிரச்சனையே அதுதான். அவனை சுயாதீன சித்தத்தை அவனுக்கு கொடுத்தனால தான் பிரச்சனை வந்துச்சு. இப்ப ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் சுயாதீன சித்தம் இருக்கிறது, அவர் கல்வாரியை பைபாஸ் பண்ணி போகலாம், ஆனா கல்வாரியை பைபாஸ் பண்ணாதபடி தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்க, அவரும் பெரிய மாரல் ஏஜென்சியா தான். அவர் வந்து அவிதமான பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புடுதான் இல்ல. இன்னைக்கு நமக்கு ரெடெம்ப்ஷன் வந்திருக்கு. ஹல்லேலூயா! எவ்வளவு பவர் அதுல இருக்கிறது. டேவிட் ஃபெயில் ஆயிட்டான், இதோ மோசஸ் ஃபெயில் ஆகிவிட்டான், எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, ஆனா ஜீசஸ் ஃபெயில் ஆகல. ஹல்லேலூயா! அதனால ஹி வின்ஸ் பேக் ஏடன். அதனால அவர் ஏதேனை வந்து ஜெயித்து விட்டார். அவர் எதை ஜெயித்தார்? கெசமேனத்தில் ஏதேனே ஜெயித்தார். அந்த டைட்டில் டீல் வந்துட்டுனா அது அவருக்கு சொந்தம். ஒரு வீடை வாங்குறீங்க, பத்திரம் உங்கள் கையில் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அதுக்கு பிறகு அந்த ஆளுக்கு ஒரு உரிமை கிடையாது, பழைய ஓனருக்கு உரிமை கிடையாது. நீங்கள் தான் வீட்டை என்ன வேணாலும் செய்யலாம், உங்களுக்கு சொந்தம். ஏன்னா பத்திரம் மாற்றியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, எல்லாம் உங்கள் பேரில் வந்த பிறகு, அந்த டைட்டில் டீடு உங்கள் கையில் வந்த பிறகு அதுக்கு பிறகு வேறு யார் என்ன செய்ய முடியும்? இப்போ இயேசு கிறிஸ்து கையில் இப்போ டைட்டில் டீடு வந்து விட்டது. கெத்செமனேயில அதை ஜெயித்தார், தன் மனதில் அங்க ஜெயித்தார், இதை சரண்டர் பண்ணினார், கல்வாரியை சந்தித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பசுத்தாவியை அனுப்பினார். இப்பொழுது என்ன சென்றால் அந்த புஸ்தகத்தை அவர் கிளைம் பண்ணுகிறார், உங்களையும் என்னையும் கிளைம் பண்ணுகிறார். பின்பு என்ன சென்றால் அந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை சாவிப்பார், சாத்தானை அக்னி கடல்ல தள்ளுபவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுக்கெல்லாம் கெத்செமனே அங்க அவசியம். கெத்செமனேயில தான் அவர் சரண்டர் பண்ணுகிறார். அந்த கெத்செமனே இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. அதனால அங்க சரண்டர் பண்ணுகிறார். பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் விழுந்து போனாங்க, அவங்க பிதாவின் சித்தத்தில் நிலைச்சிருக்க முடியல, அவங்க லூசிபருடைய அந்த பொய்யிக்கு செவி கொடுத்தாங்க. அதே போல சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது, அவள் ஃபெயில் ஆகிவிட்டாள், ஆனா ஜீசஸ் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா! ஆடம் ஃபெயில்டு, சாத்தான் சக்சீடட். சாத்தான் வந்து ஜெயித்து விட்டான். சாத்தான் ஜெயித்து இப்பொழுது அவன் உலகத்தையே மாற்றி சயின்டிஃபிக் வேல்டாக கொண்டு வந்து அதிக பாவத்தை கொண்டு வந்து இப்பொழுது அவன் தன்னுடைய ராஜ்யத்தை உலகத்தில் சாபித்திருக்கிறான். 6000 வருஷமா அவன் தன்னுடைய உலகத்தை அவன் சாபித்திருக்கான். எப்படி? நீங்க காட்ஸ் வில் அங்க செல்ஃப் வில் இருக்குது. காட்ஸ் வில்ல அங்க செய்யாதவங்க எல்லாம் அவன் ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவன் ராஜ்யத்துக்கு. ஸோ இந்த மனம் போன போக்கில் தங்களுடைய சொந்த டிசிஷனில் போகிறவங்க எல்லாரும் சாத்தான்ஸ் கிங்டத்துக்கு போயிடறாங்க. யார் யார் பிதாவின் சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பரிஜைகள், அவங்க தான் ராப்சரில் பங்கு பெற முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லியிருக்காரு? பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைந்து யூதாவிலும் சமாரியாலும் பூமியின் கடைசி பிரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு ஹோலி கோஸ் அனுப்பி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஹோலி கோஸ் அனாயிட்டிங் அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு ஓபன் ஆகியிருக்கிறது. நமக்கு இன்னைக்கு அனாயிட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் நம்மை வந்து வஞ்சிக்க முடியாது. ஆமென். ஆதியாகமம் 3:4-6 வாசிக்கும் பொழுது ஏவாள் எவ்விதமாக வஞ்சிக்கப்பட்டாள் என்று இங்க வாசிக்கிறோம். The woman was tempted. She was tempted with her own desire. அவளுடைய சொந்த விருப்பமா தேவனுடைய சித்தமா? இயேசு கிறிஸ்துக்கு எப்படியோ அதே மாதிரி தான். அப்படி வரும்பொழுது அவள் வந்து சொந்த விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையில ஃபெயில் ஆகிவிட்டாள். உலகத்தையே இன்னைக்கு சாத்தான் கையில கொடுத்துட்டா. அந்த ஏவாளினாலே சாத்தான் உலகத்துல பிரவேசிது. இன்னைக்கு உலகம் ஏன் எப்படி இருக்குது? ஏன் இவ்வளவு வியாதி, ஜுரம், சளி, இருமல் எல்லாமே எல்லாருக்கும் ஏவாரு. ஒவ்வொருத்தரும் உடம்புல பல காரியத்தை சொல்றாங்க. நானும் எந்தனா அதை பெருசாக நான் நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் கொஞ்ச காலம், இதெல்லாம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் கிரியை செய்யலாம், ஆனால் மேற்கொள்ள முடியாது. நமக்கு பாடி சேஞ்ச் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமீன். அதை ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுறது இல்லை. பெருசாக திங்க் பண்ணால் வியாதி நம்மளை விட்டு போகாது, அது இன்னும் அதிகமாகும். நம்ம அதை பெருசா நினைக்க கூடாது. கத்தராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியில சுமந்து விட்டார். ஹல்லேலூயா! சாத்தான் இந்த உலகத்துல கொண்டு வருகிறான். இது சாத்தானிக் வேர்ல்ட். இது இந்த உலகம் முழுசும் சாத்தானுக்கு கிடைக்கிறது. ஏவாள் அந்த செல்ஃபிலுக்கு அவள் ஒப்பு கொடுத்தனால தன்னுடைய சொந்த டிசையரை அவள் அந்த தெரிந்து கொண்டு காட்ஸ் பேட் அவள் புறக்கணித்தனால வந்த வேணதான் இது. ஆனா கல்வாரியில கர்த்தர் கெத்செமனேயில அவர் தன்னை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புடுத்த சரண்டர் பண்ணிவிட்டார். டைட்டில் டீட பெற்றுட்டாரு. இப்பொழுது அது ஓபன் ஆயிருக்கிறது. நம்ம அந்த வாரிசு என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நம்முடைய பேரை எங்க பார்க்கிறோம்? ஆமேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவர் தம்முடைய ராஜ்யத்தை சாவிக்க போகிறார். அதனால ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் நம்ம சகிக்க வேண்டும். நம்ம அதை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. He made her choice. ஏவாள் தன்னுடைய சாய்ஸ் அவள் செய்தாள். ஆனா பிரைடு இப்பொழுது என்னன்னா, நான் ஏவாளை சொல்லியிருக்கிறேன், ஜீசஸ் சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக பரலோகத்திலையும் அங்கே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல்ல பரலோகத்தில் பிசாஸ் அங்கே வஞ்சிக்கிறான். அவங்க பிதாவின் சித்தத்தில் நிலைச்சிருக்க முடியல. அதன் பின்பு ஏவாள் பிதாவின் சித்தத்துக்கு சரண்டர் பண்ண முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனால முழு உலகத்தையும் ரெடீம் பண்ணிவிட்டார். நமக்கு ஹோலி கோஸ்ட் அனாயிட்டிங் தந்திருக்கிறார். இப்பொழுது கடைசியாக ஒரு குரூப், அதுதான் பிரைடு. ஹல்லேலூயா. இந்த பிரைடு வந்து ஃபெயில் ஆக மாட்டாள். ஏனென்றால் அவள் அதற்காக முன்குறிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இட் இஸ் நாட் அன் ஏஜ் ஆஃப் இக்னரண்ட். Seals have been opened. Bird has been restored. It is not an age of ignorance. அப்பொழுது ஏவாள் இருந்த காலம் ஏஜ் ஆஃப் இக்னரன்ஸ், அறியாமையின் காலம். அவளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. குழந்தைகளுக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி அவிதமான காலம். ஏஜ் ஆஃப் ஏடனில் அவங்க ஏஜ் ஆஃப் இக்னரன்ஸில் இருந்தாங்க. அதனால் பிசாசி ஈஸியாக ஏமாற்ற முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம வந்து புக்கு ஓபன் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. The seals have been opened. Word has been restored. இப்பொழுது ஏஜ் ஆஃப் இக்னரன்ஸ் அல்ல, இட் இஸ் ஏஜ் ஆஃப் ரெவலேஷன். ஹல்லேலூயா. இப்பொழுது எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்த, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, தேவனுடைய திட்டம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, எல்லாம் ஓபன் ஆகிவிட்டது. இப்போ எப்படி நம்ம வந்து ஃபெயில் ஆக முடியும்? நம்ம ஃபெயில் ஆக முடியும். கடைசியில் ஒரு குரூப் வருது. அந்த முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு ஒரு குரூப்பை கொண்டு வரும் பொழுது அந்த குரூப்புக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதான் இப்படி தான் வருவான், அது நமக்கு தெரியதான் செய்யும். ஆனால் அவன் நம்மளை ஜெயிக்க முடியாது. நமக்கு கடைசியில் ஜெயம் உண்டு. நம்ம ஃபுல்னஸ்ஸாக பேட்ல இருக்கிறோம். ஒன்று எந்த சூழ்நிலையும் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்ம ஃபெயில் ஆக முடியாது. பின்வாங்கி போக முடியாது. சாத்தான் நம்ம வஞ்சிக்க முடியாது. எக்காரணத்திட்டு வஞ்சிக்க முடியாது. நம்ம வந்து என்ன, ப்ரீ டெஸ்டினேட்டட் நாட் டு ஃபெயில், நாட் டு ஃபால். நீங்க வந்து விழாதபடி முன்குறிக்கப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவது நீங்க ப்ரீ டெஸ்டினேட்டட் ஆயிருக்கீங்க. தேவனுடைய சிந்தையிலிருந்து வந்திருக்கிறீங்க. நீங்க இழக்கப்பட்டு போக முடியாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி விட்டார். உங்களுக்கு எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிவிட்டார். நீங்க ஃபெயில் ஆக முடியாது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? ஒன் பிளான். ஆண்டவருடைய பிளான் வந்து ஒன் பிளான், பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன். அதுதான் இன்னைக்கு நிறைவேறிட்டு இருக்குது. உலகத்துக்கு அது தெரியாது, உங்களுக்கு தெரியும். பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் தெரியும். என்ன பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன்? ரெஸ்டோர் ஆடம் ஃபர்ஸ்ட். அதுல த்ரீ ஃபோல்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபோல்டு வந்து ரெஸ்டோர் ஆடம், அதன் பின்பு ரெஸ்டோர் ஈவ், அதன் பின்பு ரெஸ்டோர் ஏடன். ஆதாமை திரும்ப பெறுவது, ஏவாளை திரும்ப நிலையில கொண்டு வருது, இந்த உலகத்தை ஏதேனாக மாற்றுவது. த்ரீ ஃபோல்டு பர்பஸ் இருக்கிறது. ஒன் பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன்ல த்ரீ பர்பஸ் இருக்கிறது. அது வந்து ஆடம் ரெஸ்டோர்டு ஆகிவிட்டது. அங்கே ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தும் பொழுது, ஜீசஸ் வரும் பொழுது, அவர் லாஸ்ட் ஆடம் அல்லது செகண்ட் ஆடம். ஃபர்ஸ்ட் ஆடம் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு ஃபெயில் ஆகிட்டான். இதை செகண்ட் ஆடம் வந்து அதை ரெஸ்டோர் பண்ணிவிட்டார். இயேசு செகண்ட் ஆடம் ஆகியிருக்கிறார். அதனால் ஒரு ஒரு பகுதி முடிஞ்சு விட்டது. ரெண்டாவது ஈவ் ரெஸ்டோர்டு. இப்பொழுது ஈவ் டு ரெஸ்டோர் ஈவ், அது அவருடைய செகண்ட் பிளான் ஆயிருந்தது. அது இப்போ நிறைவேறிச்சு. இந்த கடைசி காலத்தில் ஒரு மனவாட்டி வந்து என்ன சொன்னாலும், ஷி இஸ் நாட் ப்ரீ டெஸ்டினேட்டட் டு ஃபெயில். அவள் வந்து விழாதபடி முன்குறிக்கப்பட்டிருக்காள், விழுந்து போக முடியாது. ஏன்னா நான் ப்ரீ டெஸ்டினேட்டட். நான் ஆண்டவர் என்னை உலகத்தோட்டம் முன்குறித்திருக்கிறார். என்னைய வந்து பிசாசு பாவத்தில் விளப்பிக்க முடியாது. நான் என் சொந்த வழியில் போக மாட்டேன். சிலர் போகலாம், நான் போக முடியாது. ஏன்னா நான் வந்து அதுக்குன்னு ப்ரீ டெஸ்டினேட்டட் ஆகியிருக்கிறேன். சில பாஸ்டர் போகலாம், ஆனால் இந்த பாஸ்டர் போக முடியாது. ஏன்னா நான் ப்ரீ டெஸ்டினேட்டட். நான் என்னுடைய விசுவாசம் அங்கே இருக்கு. ஐ ஆம் அன் ஆட்ரிபியூட் ஃப்ரம் காட். தேவனத்திலிருந்து வந்த ஒரு ஆட்ரிபியூட் ஆகியிருக்கிறேன். அவருடைய சிந்தையில் இருந்தேன், விழுந்து போக முடியாது. இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னா பிசாஸ் உங்களை வஞ்சிக்க முடியாது. அதனால இப்பொழுது ஒரு குரூப் ஆஃப் மீப்பிளுக்கு அந்த வெளிப்பாடு வந்திருக்கிறது, அவங்க விழுந்து போக முடியாது. அதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அப்படின்னு சொல்றேன். அடிப்படை உபதேசம் இருக்குங்க, சாட்சி சொல்லணும், ஒரே அழ வேண்டியதுதான். சோமண்ணா சொன்னா, ஆண்டவரே நாங்க இன்னும் சரியா வரல, ஆண்டவரே எங்களை சரிப்படுத்தும், உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டோம், நாங்க அதுக்கு சரியில்லை, எங்களுக்கு சுகமே இல்லை, நாங்க இன்னும் பாவியா தான் இருக்கிறோம். இதுதான் என் டைம் மெசேஜில் ஜபலாம் அப்படிதான் இருக்கு. இல்லை, ஆண்டவர் என்னை உலகத்தோட்டுக்கு முன் குறித்திருக்கிறார், நான் விழுந்து போக முடியாது. ஹல்லேலூயா, நான் அந்த குரூப்பை சேர்ந்தவன். அதனால் கத்தர் கடைசியில் ஒரு மனவாட்டியை கொண்டு வரும் பொழுது அவள் தன்னுடைய சொந்த சித்தத்தை செய்ய மாட்டாள், அவள் பிதாவின் சித்தத்தை தான் செய்வான். அவள் அதற்கென்று முன் குறிக்கப்பட்டிருக்கா. நீங்கள் அந்த குரூப்பில் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அதில் ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் உங்களுடைய சொந்த சித்தத்தை செய்ய மாட்டீர்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை தான் செய்வீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய ராஜ்யம் ராப்சர்ல நீங்க பங்கு பெற முடியும். ஹல்லேலூயா. ஜீசஸ் won the victory in the garden of Gethsemane. இயேசு கிறிஸ்து கெத்செமனேயிலே அவர் ஜெயித்தார். இன்னைக்கு இந்த ராத்திரியில உங்களுக்கு இந்த விழிப்பு ஜபம் கெத்செமனே இருந்தா, இயேசு கிறிஸ்து எப்படி ஃபுல் சரண்டர் பண்ணாரோ அதே போல உங்க லைஃபை நீங்க சரண்டர் பண்ண, ஆண்டவரே நான் பிதாவின் சித்தத்தை தான் செய்யணும், என் சித்தத்தை நான் செய்யக்கூடாது, நான் வந்து அதுக்கென்று என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க விழுந்து போக முடியாது. அப்படி இல்லாம இருந்தீங்கன்னா உங்களை பற்றி பல ரிப்போர்ட் வரும், சண்டை போடுறாங்க, அப்படி செய்யறாங்க, இப்படி செய்யறாங்க, உங்களுடைய மனசு அலசடி பட்டுக்கிட்டு கிடக்கும். நம்ம மனசு இன்னைக்கு அலசடிப்படாது, நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம ஏன் அலசடிப்படுறது? இப்படி அப்படியுமா கன்ஃபியூஷன்ல இருக்கிறது? ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. அப்படியே செத்தாலும் நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யம் போறோம், மரணமே வந்தாலும் செத்து போயிட்டோமா பரவாயில்ல, ராப்சர்ல நம்ம வந்து அந்த ராஜ்யம் போறோம், முதலாம் வீட்டுல பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. He prevailed. அவர் ஜெயித்தார். இப்பொழுது உங்க டேன் வந்திருக்கு, நீங்க ஜெயிக்க வேண்டிய நேரம். Now it is our turn to prevail. இப்பொழுது நீங்கள் ஜெயிக்க வேண்டிய நேரம். அவர் ஜெயித்தது போல நம்ம ஜெயிப்போம். ஆமென். ஏனென்றால் we are predestinated to stand for the word. Unless you predestinate, நீங்கள் வந்து முன்குறிக்கப்படவில்லை என்றால் நீங்க வந்து வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நீங்க முன்குறிக்கப்பட்டால் நீங்க ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம சரண்டர் பண்ண வேண்டும். லைஃப்ல சரண்டர் பண்ணீங்கன்னா எவ்வளோ பிளஸிங் இருக்கு. ஆட்டுக்குட்டியானவர், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை அங்கே திறப்பதற்கும் அதன் ஏழு முத்திரை உடைப்பதற்கும் ஜெயம் கொண்டிருக்கிறார். நீங்க புஸ்தகத்தை பெறுவதற்கு நீங்க ஜெயிச்சிருந்தீங்க. நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா புஸ்தகம் உங்ககிட்ட வந்துடப்போகுது. இந்த டைட்டில் டீட் டு த வேர்ல்ட், இந்த உலகத்துக்குரிய அந்த உரிமை பத்திரம் உங்க கையில வந்துட போகுது. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அவர் ஜெயித்து அந்த புஸ்தகத்தை பெற்றார். நீங்களும் ஜெயிச்சீங்கன்னா ஜெயிக்கிறது என்னன்னா சரண்டர் டு த ஃபாதர்ஸ் வில், பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறது. டோட்டல் சரண்டர் பண்ணும் பொழுது உங்களுக்கு புக்கு வந்துட்டு, கையில பத்திரம் வந்துட்டு, நிலம் இங்கேயே கிடக்குது, ஆனா நம்ம பீரோக்குள்ள அந்த பத்திரம் இருக்குது. அது என்னைக்கு நமக்கு தான் சொந்தம், யாரும் எடுக்க முடியாது. உங்களுக்கு உலகம் சொந்தமாயிட்டு, ஆனா இன்னும் நீங்க உலகத்தை அனுபவிக்கல, வரல, இன்னும் தேவனுடைய ராஜ்யம் பூமியில வரல, ஆனா உங்களுக்கு டைட்டில் டீடு முதல்ல வந்துச்சு. ஏனென்றால் நீங்க ஃபாதர்ஸ் வில்லுக்கு உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்க. இயேசு கிறிஸ்து அங்கே கெத்செமனேயிலே சரண்டர் பண்ணி அந்த புஸ்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக மாறிவிட்டார். 1963 அந்த புக்கை அவர் பெற்றிருக்கிறார். இன்னைக்கு ஓபன் புக்கோடு வந்திருக்கிறார். நீங்க அந்த புத்தகத்தை வாங்கி பூசிங்க, இந்த புத்தகம் உங்களுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. தி பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆடம்னால ஃபால் வந்தது, ஆனா செகண்ட் ஆடம்னால ரிடெம்ப்ஷன் வந்தது. ஹல்லேலூயா. காட்ஸ் கிரேட் பிளான், அந்த கர்த்தருடைய கிரேட் பிளான் வந்து இன்னைக்கு ரிவீல் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பிளான்? ரெஸ்டோர் ஆடம், ரெஸ்டோர் ஈவ், ரெஸ்டோர் ஏடன். முதல்ல ஆடமை ரெஸ்டோர் பண்ணும், முடிஞ்சு விட்டது, 2000 வருஷத்துக்கு முன்னால முடிஞ்சு விட்டது. ரெண்டாவது ஈவை ரெஸ்டோர் பண்ண வேண்டும், அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அதனுடைய முடிவில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர் ரெடெம்ப்ஷன் அடைய வேண்டும். அதுக்கு பிறகு ஏடன் வரப்போகுது. இந்த உலகம் ஏதேனா மாறப்போகுது. இந்த சபிக்கப்பட்ட உலகம், இந்த சபிக்கப்பட்ட உலகம், வேதனை நிறைந்த உலகத்தை ஆண்டவர் பியூட்டிஃபுல் வேர்ல்டாக ஏடனாக மாற்றி நம்ம இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம், இயற்கையை ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. ஆடமன் ஈவ் இழந்து போன அந்த ரெஸ்டோ அந்த ஏடனை பெறுவதற்கு அவர் கார்டன் ஆஃப் கெத்செமனில் அவர் தன்னை சரண்டர் பண்ணினார். ஹல்லேலூயா. எல்லாம் சைலண்டா நடக்குது. அதாவது இவ்வளோ வெள்ளம் வந்திருக்குது, எல்லா அணைகளும் நிரம்பி தண்ணிலாம் வந்து வெள்ளமாக போய் எவ்வளோ சேதம் ஏற்பட்டிருக்குது. இவ்வளோ தமிழ்நாடு ஃபுல்லாக மழை, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் மழை. இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? தமிழ்நாடு ஃபுல்லாக வெள்ளம் வர்றதுக்கு இவ்வளோ தண்ணி எங்கேருந்து வந்துச்சு? சூரியன் வந்து என்ன சொன்னால் உதிக்கும் பொழுது சமுத்திரம் எல்லா இடத்துல தண்ணி வந்து ஆவியாக மேலே போகுது. ஆவியாக மேலே போகிறது ஏதாவது சத்தம் கேட்குச்சா? டெய்லி அந்த ப்ராசஸ் நடக்குது. இதை தண்ணி எல்லாம் ஆவியாக மேலே போய் தான் அந்த தண்ணி தான் மேலேருந்து கொட்டுது. வானத்தில் புதுசாக தண்ணி உருவாகலை, அது உற்பத்தி ஆகலை. இங்கேருந்து போகிற தண்ணி தான் அப்படின்னு கீழே வருது. அது அது அதில் ஏதாவது சத்தம் கேட்குதா? சத்தம் கேட்கவில்லை, சைலண்டாக நடக்குது. இப்பொழுது மழை பெஞ்சப்பறம் தான் தெரியுது இவ்வளவு தண்ணி எங்கேருந்து வந்துச்சு, வானத்துலேருந்து எப்படி வந்துச்சு. சைலண்டாக அந்த தண்ணி இவ்வளவு டன் கணக்கில் கேலன்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சைலண்டா ஒவ்வொரு நாளும் அது போனது தான் இப்போ இறங்கியிருக்கு. அதே போல சைலண்டா நடக்குது. ஜீசஸ் அங்கே சைலண்டா கெத்செமனேயில் நடத்தினார். ஜனங்களுக்கு தெரியாது, முட்டாள் ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கும் எனக்கு அதை வெளிப்படுத்தியிருக்கு. உலகம் பிசாசு வந்து அவங்களை வந்து கண்ணை குடாக்கி வைத்திருக்கிறான், ஜனங்களை அறியாமையில் வைத்திருக்கிறான். ஆனால் கத்தர் இன்னைக்கு மனவாட்டிக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன் மேன் ரெஸ்லிங், ஒரு மனுஷனுடைய போராட்டம். எக்ஸசைசிங் தி பவர் ஆஃப் ஃப்ரீ மோரல் ஏஜென்சி. அவர் ஃப்ரீ மோரல் ஏஜென்சியா இருக்கிறார். தன்னுடைய சித்தத்தை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. புக்கை உங்களுக்காக கிளைம் பண்ணி இன்னைக்கு உங்க கையில கொடுத்துட்டாரு. சீக்கிரமா நீங்க உலகத்தை நீங்க ஆளுகை செய்ய போறீங்க. அதுதான் கெத்செமனே தோட்டத்தில் அவிதமாக செய்த. அவர் கல்வாரியில பிரைஸ செலுத்தின. இதை பசுத்தாவிய அங்கே 50 நாளில் ஊற்றின. இன்னைக்கு புக்கை ரேஞ்ச் என்றால் ஓப்பன் பண்ணியிருக்கிற நமக்கு இன்னைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யூ சீ யுவர் நேம் ஆன் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். ஹல்லேலூயா. ஏசு எவ்வளோ செஞ்சுக்காது. இது எவ்வளோ பெரிய ஸ்டோரி அது. இது எவ்வளோ பெரிய ரியல் ஸ்டோரியாக இருக்கிறது. ஆமீன். ஹலோ. உலகத்தில் என்ன நடக்குன்னு நம்ம டோன்ட் வொரி. நியூஸ் நிறைய நியூஸ் வருது. கடந்த நாளில் ஒரு ட்ராஜடியான நியூஸ் என்னன்னா, முப்படை தளபதி அவர் ஹெலிகாப்டர்ல போச்சல, அவர் வந்து செத்து விட்டார். அவரும் அவருடைய மனைவி இன்னும் நிறைய முக்கியமான ராணுவ அதிகாரிகள் செத்துட்டாங்க. என்னது ஹெலிகாப்டர்ல இருந்து அவ்வளோ பெரிய ராணுவ இதோ பெரிய இது வந்து அவங்களுக்கு ஹெலிகாப்டர்லேருந்து தப்பிக்க முடியலையே. அது சதி வேலையா அல்லது அது தற்செயலா நடந்ததான்னு தெரியல. உலகத்தில் எல்லாமே சாத்தான் பின்னால இருக்கிறோம், என்னன்னு தெரியல. இவ்வளவு பெரிய ட்ராஜடி. நம்ம நாட்டு முப்படை தெரிஞ்சா தளபதி, முப்படைக்கு தளபதி எவ்வளவு பெரிய போஸ்ட் அது, எவ்வளவு அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றிருப்பார். அதை நம்ம நாடு இழந்து போய்விட்டது, நம்முடைய ராணுவம் அதை இழந்து போய்விட்டது. அதனால ட்ராஜடியான நியூஸ் நிறைய இருக்கிறது, கட்டுக்கதைகள் நிறைய இருக்கிறது, அநேக அசுத்தங்கள் வந்து இங்க ஜென்ரல் அந்த யூடியூப்ல இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட், இதோ என்ன சொன்னால் அரசியலில் வந்து ஒரு ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. இதோ புயல் வருகிறது, வெள்ளம் வருகிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது. இவ்விதமான காரியங்கள்லாம் உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது. இனிமேலும் அது அதிகமாக வரலாம். எது வந்தாலும் நம்ம பயப்படவில்லை. உலகமே தலைகளாய் மாறினாலும், பூமி நடுச்சமரத்தில் சாய்ந்து போனாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய சொந்த சித்தத்தை நம்ம ஃபாதர்ஸ் வில்லுக்கு சரண்டர் பண்ணியிருக்கிறோம். நான் என்னுடைய சித்தத்தின்படி வாழ போறதில்லை, நான் தேவனுடைய சித்தத்தின்படி தான் வாழுவேன். நான் அவரை தான் பிரியப்படுத்துவேன். என் லைஃப் முழுசும் அவருக்கு தான். நான் வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து போயிட்டேன். என்னுடைய எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்து ஃபுல் சரண்டர் பண்ணி, இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில சரண்டர் பண்ணது போல கிரண்ட் போனது. எவ்வளவு பெரிய ரிடெம்ப்ஷன், எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங். ஏவாள் வந்து என்ன சேர்ந்தால் தன்னுடைய சொந்த சித்தத்துக்கு அவள் வந்து சரண்டர் பண்ணும் பொழுது தேவனுடைய சித்தத்தை குறைக்கும் பொழுது அவருடைய ஃப்ரீ மாரல் ஏஜென்சி அவர் தவறாக பயன்படுத்தும் பொழுது என்ன ஏற்பட்டது என்று இந்த உலகம் இந்த நிலைக்கு வந்த காரணமே அந்த ஏவாள் தான். ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம், இவ்வளோ பெரிய மீட்பு, இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங், இவ்வளோ பெரிய எட்டர்னல் பிளஸ்ஸிங் எல்லாமே ஜீசஸ் கெஸ்ஸெமனேயிலே சரண்டர் பண்ணார். அல்லேலூயா. கடைசி கால மனவாட்டி அதே மாதிரியே செய்வாள். இயேசு கெஸ்ஸெமனே செய்தது போல அவள் செய்வாள். அவள் ஃபெயில் ஆக மாட்டாள், அவள் விழுந்து போக மாட்டாள், அவள் அதற்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் வந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அதில் ஒரு நபராக இருப்போம் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் நான் கர்த்தருக்கு என்ன ஃபுல்லாக சரண்டர் பண்ணிவிட்டேன். எந்த காரியங்களும் பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, வியாதியை கொண்டு வந்து என்னை மேற்கொள்ள முடியாது, பல காரியங்களை என்னை குடித்து பயங்காட்டி ஒன்றும் மேற்க முடியாது. நான் வந்து அதெல்லாம் ஜெயிக்க முடியும், நான் ஃபுல் சரண்டர் பண்ணிவிட்டேன். ஹல்லேலூயா. அப்படி நீங்க சரண்டர் பண்ணா தைரியமாக வாழலாம். சாத்தான் உங்களை பார்த்து நடுங்குவான். ஆவிகள் உங்க கண்ட்ரோல்ல வரும். எல்லா சிச்சுவேஷனும் உங்க கண்ட்ரோல்ல ஆண்டவர் கொண்டு வருவார். இதை உங்க கண்ட்ரோல்ல அவர் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாத்தின் மேலையும் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஒப்புவித்தேன். ஐ சரண்டர் ஆல். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணினார். அதுதான் கிரேட்டஸ்ட் பவர். அதுதான் அந்த சரண்டர் பண்ணுறது தான் கிரேட்டஸ்ட் பவர். அதுதான் கிரேட்டஸ்ட் பவர் ரிலீஸ் ஆகிறது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய பவர். அதுதான் உங்களுடைய சொந்த சித்தத்தின்படி உங்களுடைய ஓன் டிசையருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பது அது கிரேட்டஸ்டு distraction. நான் தேவ சித்தத்துக்கு இப்பொழுது நம்ம சரண்டர் பண்ணுவோம் என்றால் நம்ம விழ முடியாது, பின்வாங்கி போக முடியாது. ராப்சரில் பங்கு பெறுவதுக்கு யாரும் தடை செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது. நீங்கள் கிரேட்டஸ்ட் பவர்ஃபுல் மேனாக இருப்பீங்க, பவர்ஃபுல் உமனாக இருப்பீங்க. உலகத்தில் நீங்கள் தான் பவர்ஃபுல் உமன். பிரணாம விதமாக ஒப்புக் கொடுத்தனால்தான் ஆண்டவர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். எவ்வளோ போராட்டங்களில் அவர் ஃபுல் சரண்டர் பண்ணிவிட்டார். அதில் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார், அவரை ஆசீர்வதித்தார். அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிப்பார். ஐ சரண்டர் ஆல். அதனுடைய சரணதேசகரன் சாம் வந்து இங்கே பாடினால் நலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஐ சரண்டர் ஆல். இந்த ராத்திரியில் இயேசு கிறிஸ்து கெஸ்ஸெமனேயில் ஒப்பு கொடுத்தது போல நம்ம வந்து சரண்டர் பண்ணணும். ஆனால் அதை முதல் ஒரு சரணத்தை நம்ம தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் பாடும் பொழுது பாட்டை உணர்ந்து ஜபத்தோடு நம்ம இதை பாடி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார். எல்லாரும் பாடலாம். சோரன் தினகரன் கேட்டதான வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணுவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ்.
ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக எங்கள் முற்பிதாக்களின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விழிப்பு ஜப வேலையில கர்த்தருடைய பிள்ளைகளாக உங்களுடைய ஆலயத்துல வந்து கர்த்தாவே உங்களுடைய ஆராதிக்கவும் இவ்வளவு நேரம் உடைய வார்த்தையை தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் கடைசி விழிப்பு ஜபத்துல எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரை வெளிப்பாடான விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே நீர் எவ்விதமாய் ஜெயித்தீரோ, போராடி எவ்விதமாய் ஜெயித்தீரோ, அதே போல நாங்களும் ஜெயத்தை பெறும்படி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த புத்தகத்தை கர்த்தாவே, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவராகிலும் கர்த்தாவே அதை திறக்கவும் அதை பார்க்கவும் கூட பாத்திரவனாக இருக்கும் பொழுது கர்த்தாவே, நீர் யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர், அந்த புத்தகத்தை ஆண்டவரே திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் நீர் ஜெயம் கொண்டிருக்கிறீர் என்னுடைய வார்த்தை யோவானுக்கு சொல்லப்பட்டது கர்த்தாவே. நீர் ஆண்டவரே அதை எங்கே ஜெயித்தீர், எப்படி ஜெயித்தீர் என்று இவ்வளவு நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்மை போல நாங்களும் ஜெயிக்கும்படி கர்த்தாவே எங்களுக்கு அந்த வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, அந்த புத்தகம் திறக்கப்படவில்லை என்றால் உலகத்தில் எல்லாமே அது இழக்கப்பட்டு போகும். ஆண்டவரே ரெடாம்ஷன் அங்கு வராது கர்த்தாவே. அந்த புத்தகம் திறக்கப்படும் பொழுது எல்லாத்துக்குமே மீட்பை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் மீட்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால் எங்களை மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாங்களை ராஜாக்களும் ஆசாரலுமா நீர் மாற்றியிருக்கிறீர் கர்த்தாவே. நீர் எல்லாத்தையுமே ஆண்டவரே அதை ரிடீம் பண்ணுகிறதுக்காக அவிதமா அந்த யோவான் கர்த்தாவை பாரப்படும் பொழுது நீர் ஆண்டவரே அதை ஜெயித்தீர் கர்த்தாவே. கெத்செமனே தோட்டத்திலே ஜெயித்தீர் ஆண்டவரே. அந்த இரத்த வேர்வை சிந்தி நீர் ஜெபம் பண்ணும் பொழுது நீர் அதை பிரிவைல் பண்ணி நீர் ஆண்டவரே நீர் போராடி ஜெயித்தீர் கர்த்தாவே. அதே கர்த்தர் இன்னைக்கும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க நீர் ஜீவிக்கிறாயரா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த விழிப்பு ஜப வேலையில, இந்த ராத்திரி வேலையில ஆண்டவரே இது எங்களுடைய கெத்செமனேவா இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அன்னைக்கு ஆண்டவரே நீர் மாம்சத்துல வரும்பொழுது நீர் பர்ஃபெக்ட் மேன் அண்ட் பர்ஃபெக்ட் காட் ஆயிருந்தீர். ஆனால் கெத்செமனே தோட்டத்துல ஒரு மனுஷனாகவே நீர் அதை ஜெயித்தீர் ஆண்டவரே. நாங்கள் அவிதமாய் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஹியூமன் பீயிங்கா ஒரு மேன் பார்ட்ல கர்த்தாவே நீர் அதை ஜெயிக்கும் பொழுது கர்த்தாவே இன்னைக்கு எங்களுக்கு அந்த அனாயிச்சிங்க நீர் கொடுக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகள் அறிந்து அதற்காக தான் ஆண்டவரே அவிதமாய் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய சீஷர்கள் அந்த க்ளோஸ் டிசைபிள்ஸ் ஜெபிக்க கேட்கும் பொழுது அவர்கள் அங்கே நித்திரை மயக்கமா இருந்தார்கள் கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே நீர் கர்த்தாவே தனியாக போய் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதென்று ஜெபம் பண்ணும் பொழுது நீர் அங்கே ஜெயித்தீர் ஆண்டவரே. அந்த ரெஸ்லிங் மேட்ச்ல நீர் ஜெயித்தீர் கர்த்தாவே. உம்முடைய சித்தமா அல்லது பிதாவின் சித்தமா என்று சொல்லி ஆண்டவரே, இஃப் இட் பாசிபிள், வேற வழி இருக்கிறதா என்று பார்த்தால் வேற வழி இல்லை என்பதை நீர் அறிந்தீர் ஆண்டவரே. அந்த சிலுவை மரணத்தை நீர் சந்தித்தே ஆக வேண்டும் என்று உம்முடைய மனதை நீர் திடப்படுத்தும் பொழுது பிதாவின் சித்தத்துக்கு உம்மை சரண்டர் பண்ணும் பொழுது அங்கே நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த உலக வாழ்க்கையில கர்த்தாவே எங்களுடைய சுய சித்தத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் இடையே ஒரு போராட்டம் வரும்பொழுது எப்பொழுது நாங்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்க ஆண்டவரே, எங்கள் சுய சித்தத்தை கர்த்தாவே நாங்கள் அப்புறப்படுத்தி விட்டு உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் சரண்டர் பண்ண ஆண்டவரே, அந்த ரெஸ்லிங் மேட்ச்ல நாங்கள் ஜெயிக்க நாங்கள் தேவனுடைய வல்லமையை நாங்கள் பெற உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற நீர் எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. அன்னைக்கு யாக்கோபு அவிதமாக ஜெயித்தான், அது ஒரு ஷேடோவாக அவன் செய்தான் ஆண்டவரே. கர்த்தருடைய தூதனானவரோடு அவன் போராடினான், தன்னை அவன் சரண்டர் பண்ணி உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த கர்த்தர் இன்னைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ அது பலவீனம் உள்ளதா இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த அனாயிச்சிங்க நீர் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இரண்டாம் தரம் உம்முடைய சீஷர்களை வந்து பார்க்கும் பொழுது அவங்க திரும்பவும் தூங்கி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் தேர்ட் டைம் நீர் வரும்பொழுது இப்பொழுது நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள் என்று சொன்னீர். ஏனென்றால் நீர் அங்கே ஜெயித்து விட்டீர் கர்த்தாவே. நீர் ஆண்டவரே பிதாவின் சித்தத்துக்கு சரண்டர் பண்ணி விட்டீர் ஆண்டவரே. நீர் ஒப்பு கொடுத்து விட்டீர் ஆண்டவரே. அதே போல எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும்.
எங்களுடைய சுய சித்தமானது அது எங்களை மேற்கொள்ளாதபடி தேவனுடைய சித்தமானது எங்களை மேற்கொள்ளட்டும் கர்த்தாவே. நாங்கள் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை நீர் தாரும். ஆமாண்டவரே ஆ தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு பேர்டன் உமக்கு இருந்தது கர்த்தாவே. அதே போலதான் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டும், அந்த ப்ரோஃபசி எங்கள் அது ஃபுல்ஃபில் ஆக வேண்டும் என்ற பேர்டனை நீர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதுக்கு நாங்கள் ஜெபித்தால் தான் ஜெயிக்க முடியும் கர்த்தாவே. எங்களுக்கு அந்த ஜப சிந்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். அந்த ஜெபிக்க வேண்டும் என்றால் நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் சரண்டர் பண்ணோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதை நீர் வில்ஃபுல்லா செய்தீர், எங்களுக்காக செய்தீர், எங்களை நேசித்ததுனால உம்முடைய ஜீவனை கொடுத்தீர் கர்த்தாவே. நாங்கள் உம்மை அன்பை திரும்ப செலுத்தும்படி எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக எங்களுடைய சுயம் எங்களில் சாம்பலாய் மாற ஆண்டவரே. நீர் அந்த சிலுவை மரணமானது அது எவ்வளவு ஹார்ட் திங்கா இருந்தாலும் ஆண்டவரே நீர் அதை சந்திக்க ஆயத்தமானது போல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தாவே. உமக்காக நாங்கள் வாழ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆடம் அண்ட் ஈவுக்கு ஆண்டவரே ஃப்ரீ மோரல் ஏஜென்சியா நீர் அவங்களை உண்டாக்கும் பொழுது அவங்க தங்களுடைய சுய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுல மிக வல்லமை காணப்பட்டது. ஆனாலும் அது அழிவுக்கு நேராக கொண்டு சென்றது கர்த்தாவே. ஆனால் உம்முடைய சித்தத்துக்கு அந்த கெட்சமேனே தோட்டத்துல பிதாவின் சித்தத்துக்கு நீர் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுல ஒரு கிரேட்டஸ்ட் பவர் வெளிப்பட்டது. பவர் ஆஃப் ரெடெம்ப்ஷனை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் மீட்கப்பட்டவர்களா வார்த்தைக்கு விரோதமாய் அவன் தூதர்களை வஞ்சித்தான் ஆண்டவரே. அவன் உலகத்தை அழிவுக்கு நேராக கொண்டு போகும் பொழுது அவனை நீர் முடிவாக அழிப்பீர் ஆண்டவரே. பிசாசும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆண்டவரே அந்த அழிவை நீர் வைத்திருக்கிறீர், லேக் ஆஃப் ஃபயரை வைத்திருக்கிறீர். ஆனால் எங்களுக்கு ரெடெம்ப்ஷனை சம்பாதித்திருக்கிறீர். நாங்கள் அதை அறிந்தவர்களாய் அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே. ஏவாள் வந்து இக்னோரன்ஸ்ல இருந்தா அதனால அவ வஞ்சிக்கப்பட்டா கர்த்தாவே. அவள் அறியாமையின் காலத்துல இருந்தா ஆனா இப்ப நாங்க மனவாட்டியாய் இருக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆல் தி செவன் seals are opened ஆண்டவரே. எங்களுக்கு fullness of the word வந்திருக்கிறது. It is not the time of ignorance கர்த்தாவே. Word is restored now ஆண்டவரே. வார்த்தையானது எங்களுக்கு திரும்ப அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிந்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால பிசாசை நாங்கள் ஜெயிக்க தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. We are predestinated not to fall ஆண்டவரே. விழாதபடி நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர். We are predestinated not to fail கர்த்தாவே. அதனால எங்களே ஆண்டவரே எங்களுடைய விரோதி வந்து அந்த இண்டிவிஜுவல் தான் கர்த்தாவே. நாங்கள் எங்களையே ஜெயிக்க நீர் கெச்சமேனே தோட்டத்தில் அதை தான் செய்தீர். சுயத்தை நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே. நாங்கள் ஃப்ரீ மோரல் ஏஜென்சியா இருந்தாலும் நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் உம்முடையவர்கள் கர்த்தாவே. நாங்கள் அவிதமாய் ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒரே ஒரு ஸ்டோரி தான், அதான் இந்த ஸ்டோரி ஆஃப் ரெடெம்ப்ஷன். அதை குறித்து இப்போ நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. அந்த அருமையான ஸ்டோரியில நாங்கள் ஒரு பாகமாக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆதாம் ஏவாள் விழுந்து போனாங்க, அதனால உலகம் ஏதேன் விழுந்து போனது கர்த்தாவே. ஆனால் இப்போது நீர் அதை ரெஸ்டோர் பண்ணுகிறீர் ஆண்டவரே. நீர் உலகத்துல வரும்பொழுது ஆண்டவரே ஆடம் ரெஸ்டோர்டு கர்த்தாவே. இப்போது மனவாட்டியாக எங்களை நீர் கொண்டு வரும்பொழுது ஈவ் ரெஸ்டோர்டு கர்த்தாவே. இப்போ மில்லினியமை நீர் கொண்டு வரும்பொழுது ஏடேன் வில் பி ரெஸ்டோர்டு கர்த்தாவே. இந்த கிரேட் பிளான் ஆஃப் ரெடெம்ப்ஷன்ல எங்களை ஒரு பாகமாய் வைத்திருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை உணர்ந்தவர்களாய் அனுதினமும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழ எங்களுடைய லைஃபை வந்து ஆண்டவரே அந்த பேட்டில் எப்பொழுதுமே நாங்கள் ஜெயிக்க கர்த்தாவே நீர் ப்ரிவைல் பண்ணி நீர் ஆண்டவரே. அதனால தான் அந்த புக்கை போய் வாங்க முடிந்தது. அந்த புக்கை வாங்கினாதான் எங்களுக்கு ரெடெம்ப்ஷன் ஆண்டவரே. அதே போல நாங்களும் ப்ரிவைல் பண்ண அனுதினமும் ப்ரிவைல் பண்ண கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை தாரும். அவ்விதமாய் நாங்கள் சரண்டர் பண்ணா இந்த உலகத்தின் சூழ்நிலைகள், இந்த உலகத்தின் காரியங்கள், எதுவுமே எங்களை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. நத்திங் வில் ஹார்ம் அஸ் கர்த்தாவே. நாட் ஈவன் டெத் என்ற ப்ராமிஸ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் எல்லாருக்கும் அந்த கிருபையை தந்து, அந்த ஜெயம் கொள்ளுகிற வல்லமையை தந்து, அந்த ப்ரிவைலிங் பவரை தந்து ஆண்டவரே. அது உங்களுடைய அனாயிங் இருக்கிறது. அது இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் மூலமாக நீர் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுகிறீர் ஆண்டவரே. அந்த அனாயிங்கை கொண்டு நாங்களும் ஜெயிக்க, உம்மை போல ஜெயிக்க கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருக்கும் அந்த கிருபை தர போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் வேண்டிய எல்லாமே எங்களுக்கு நீர் தருவீர். இந்த ஏடனாக இந்த உலகத்தையே தரப்போகிறீர். டைட்டில் டீட் எங்களுக்கு கையில வந்து விட்டது. நாங்கள் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு டைட்டில் டீடை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. We see our names written in the Lamb's book of life. இப்போ நாங்கள் அதை பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதுக்கு சொந்தக்காரங்க என்று எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறீர். ஒரு நாள் அதை சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.